மனம் திரும்புதலை குறித்து அநேக காரியங்களை நம்ம படித்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு பைபிளை தொடர்ந்து மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னா என்னன்றத அர்த்தத்தை ஓரளவுக்கு தெளிவா நமக்கு புரியும் இல்லைங்களா. எவ்வளவு காலத்துக்கு முன்பதாக மனம் திரும்புங்கள் மனம் திரும்புதல் நம்ம பிரயோஜனம் இல்லாம அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதுல இப்போ நமக்கு புரியலாம், ஒரு இந்த வேர், இந்த ரெண்டு வேர் இல்லைன்னா மனம் திரும்புதல் வர்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனுக்கு பாவத்தை குறித்து உணர்வு இல்லைன்னா, முதல்ல பாவம்னா என்னன்னு தெரியலனா பாவத்துக்கு துக்கம் எங்க வர முடியும் இல்லைங்களா. அது உணர்வு இல்லைன்னா துக்கம் எங்க வர முடியும். அந்த பாவம் எவ்வளவு ஆழ்ந்த விதத்தில் அவனை பாதித்திருக்குன்னு அவனுக்கு தெரியலனா தன்னைத்தானே எப்படி வெறுப்பான். இது ரெண்டு வர்றதுக்கே வழி இல்லை, புரியுதுங்களா. அதுக்குதான் பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு, அதுக்கு ஒரு வேர், அது இருந்தாதான் மனம் திரும்புதலே ஒரு மனுஷனுக்கு ஏற்பட முடியும். அதனாலதான் பாவத்தை குறித்து நம்ம போதிக்கிறோம், பாவம் என்னன்னு விளக்குறோம், அதை புரிஞ்சுக்கணும். அந்த உணர்வு அவனுக்கு ஏற்பட்டாதான் இதுக்கு வழியே இருக்கு. தன் தேவனுக்கு முன்பதாக தேவன் எவ்வளவு நல்லவர், தனக்கு என்ன செய்திருக்கிறார், கிறிஸ்துக்குள் தேவன் தனக்கு என்ன செய்திருக்காரு புரிந்து கொள்ளும் போதுதான் தேவனை எவ்வளவு மோசமா நம்ம ட்ரீட் பண்ணிருக்கோம், எவ்வளவு நல்ல தேவனை எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிருக்கோம்னு நமக்கு உணர்வே ஏற்பட முடியும். இது வந்து சுவிசேஷத்துக்கும் ரட்சிப்புக்கும் மத்தீபமான ஒரு காரியம். இது இல்லனா ரட்சிப்பு இல்லை, இது இல்லனா சுவிசேஷம் இல்லை. அதான் நம்ம ரொம்ப அதனோட முக்கியத்துவத்தை பார்த்து வந்திருக்கிறோம். இந்த வேர் இல்லைன்னா நமக்கு ஏற்படவே முடியாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவேளை சில பேருக்கு உங்களுக்கு இருக்கலாம், இவர் என்ன ஒரு மணி நேரம் வார வாரம் பேசிட்டு டயர்ட் ஆயிடுறாரு, இவர் என்ன விஷயத்த சொல்றாருன்னு ஏன் தலை கொண்டு எட்டவே மாட்டேன், என்னத சொல்றாருன்னு புரியவே மாட்டேன். என்னுடைய உலகமே தனி உலகம், என்ஜாய்மெண்ட், சந்தோஷம், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் என்ன துக்கம்ன்றாரு, பாவத்தை குறித்து உணர்வுன்றாரு, இது என்ன, நானே வாழ்ற உலகம் தனி உலகம், ஏதோ பேசிட்டு போறாரு இவருன்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை குறித்து பரிதாபம் தான் நம்ம படணும். ஏன்னா நீங்க சீக்கிரமே நான் என்னத்த குறித்து பேசுறேன்றத கேட்டு புரிஞ்சு அது ஒரு அனுபவமா உங்களுக்கு ஏற்படாம இருந்துச்சுன்னா நீங்க பொறக்காம இருக்கிறதே நல்லது. அப்படித்தான் ஒரு ஆக போகுது. ஏன்னா நீங்க பொறக்காம இருக்கிறது நல்லதுன்னா அது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பயங்கரம். நான் ஏன் ஸ்கூலுக்கு போனேன், அது வேஸ்ட். நான் ஏன் வளர்ந்தேன், அது வேஸ்ட். நான் டெய்லி சாப்பிட்டது வேஸ்ட். நான் வாழ்றது வேஸ்ட். எனக்கு வேலை கிடைச்சு இத்தனை நாள் சுகத்தோடு இத்தனை நாள் ஆயுசோடு எல்லாம் அதெல்லாம் நடக்காம இருந்துச்சுனாவே நல்லா இருக்குமே. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வளர்ந்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு நன்மைகள் ஏற்பட்டுச்சுன்றத வருத்தப்பட்டு வேதனைப்படுவேன். நித்திய காலம் முழுவதுமா நான் ஏன் பிறந்தேன்றதுதான் ஒரு கேள்வி. பிறக்காம இருந்தாவே நல்லமா நல்லதா இருந்துச்சேன்னு தான் நினைச்சுக்குவீங்க. இட்டர்னிட்டியா இதுக்காண்டி ஏற்படாம இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம பிறந்தது, நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது, நம்ம வாழ்க்கையில நடக்கிற கஷ்டம், நமக்கு இத்தனை நாள் டைம் கடவுள் கொடுக்கறதே, இத்தனை நாள் ஆயுசு கொடுக்கறதே எதுக்காக தெரியுங்களா? மனம் திரும்பணும், தேவனுடைய தயவு மனம் திரும்பணும். அது ஏற்படாம இருந்துச்சுன்னா வெறும் நம்ம வாழ்க்கை வேஸ்ட் ஆகுறது மாத்திரம் இல்லாம பெரிய தண்டனை நமக்கு வரப்போகிறது. அதனாலதான் ரொம்ப முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மனம் திரும்புதல்ன்ற பாடம். அங்க ரெவலேஷன் படிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தா எனக்கு பார்க்கும் போதெல்லாம் ரெவலேஷன் நியூஸ் பேப்பர்ல தெரியுது. ஏன்னா எங்க பாரு என்ன பாக்குறோம், ரெவலேஷன்ல போட்டிருக்கு. இப்ப படிச்சுட்டு வர சில பகுதியில் என்ன போட்டிருக்குன்னா, கவர்மெண்ட்டுங்கள பிசாசு நடத்துற கவர்மெண்ட்டுங்கள பெரிய இருள் வரும், பெரிய அநியாயம் நடக்கும்னு போட்டிருக்கு. ரெவலேஷன்ல என்ன போட்டிருக்குன்னா, மழை வராம ஜனங்க உடம்பு பட்சிக்கப்படும், சம்மர்லாம் ரொம்ப ஹாட்டா இருக்கும்னு போட்டிருக்கு, தண்ணி கஷ்டம் வரப்போகுதுன்னு போட்டிருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர் எடுத்து பாருங்க, இந்த முந்தானத்து பேப்பரை பாக்குறேன், ஃபர்ஸ்ட் பேஜ்ல எவ்வளவு மோசமா நம்ம கவர்மெண்ட் இருக்குன்னு போட்டிருக்கு, ஒருத்தன ஒருத்தனை எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி சரித்திரத்துல இதளவுக்கும் கவர்மெண்ட் இருந்தது இல்ல, இதளவுக்கு மோசமா இருந்தது இல்லன்னு போட்டிருக்கு. உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்கு, அதான் ரெவலேஷன்ல போட்டிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உலகம் முழுவதும் நம்ம ஒரு நியூஸ் பார்க்காம இருக்கலாம், நம்ம வாழ்ற உலகமே நம்ம வேலை குடும்பம் வீட்டுக்கு வந்துடுறோம், உலகம் முழுவதுமா என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியறது இல்ல. இது வரைக்கும் வரக்கூடாத சம்மர் நமக்கு வந்திருக்கு. மழை எங்க, என்ன ஆக போகுது தண்ணிக்கு, எல்லாருக்கும் கவலை தெரியுங்களா, எங்க மழை, இதுவரைக்கும் வராத சம்மர், வந்திருக்கிறது, மழை எங்க, தண்ணி எங்க வரலிய அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ரெவலேஷன் அடையாள மொழி தெரிஞ்சுன்னா இதப்பா இங்கதானே இருக்குது, நம்ம எங்கேயோ நினைச்சிட்டு இருக்கோம், நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் ஏன் கடவுள் செய்யறாருன்னா, இதெல்லாம் எக்கால சத்தங்கள். என்ன எக்கால சத்தம்? மனந்திரும்பு, மனந்திரும்பு. அதுக்குதான் செஞ்சுட்டு வர, மனந்திரும்பு. இது எக்கால சத்தத்தை தாண்டி நம்ம நிராகரித்தோம்னா, அந்த எக்கால சத்தம் கோபாக்கினேன் கலசமாக மாறுகிறது. ரெவலேஷன்ல மாறுது, ஃபர்ஸ்ட் எக்கால சத்தம் வருது, அதுக்கப்புறம் கலசமாக மாறுது, அதுக்கப்புறம் மனம் திரும்புதல் இல்ல. கடவுள் நம்மள மனம் திரும்புன்னு அடைக்கும் போது, மனம் திரும்புறதுக்கு டைம் கொடுத்துருக்கும் போது, அதை நம்ம கேர்லெஸ்ஸா எடுத்தோம்னா அதுக்கப்புறம் நம்மளால மனம் திரும்பவே முடியாது. சரிங்களா? அவங்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு அப்படித்தான் ஆயிடுச்சு. அந்த கலசம் ஆகும்போது தலைமையிலாம் மழை வந்து உழுவுது, கல்லு வந்து உழுவுது, வியாதிகள், உடம்பெல்லாம் புண்ணாய் போகுது, அவனால மனம் திரும்ப முடியல, அந்த நிலைக்கு போயிட முடியும். நம்ம எப்ப நினைச்சுக்கிறோமோ அப்ப நம்ம மனம் திரும்ப முடியாது. கடவுள் எப்போ நம்மளை அழைக்கிறாரோ, எப்போ நமக்கு நேரத்தை கொடுக்கிறாரோ, கிருபையை கொடுக்கிறாரோ, உணர்த்துறாரோ, அப்பதான் திரும்ப. கர்த்தர் அருகையில் இருக்கும்போது அவரை பற்றி கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம், நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம தொடர்ந்து இதை படிப்போம். மனம் திரும்புதல் என்றது வந்து தேவனை குறித்த வித்தியாசமான எண்ணம் மாறுறது மாத்திரம் இல்லாம, நீ பாவத்தை குறித்த துக்கம் ஏற்பட்டுறது மாத்திரம் இல்லாம, துக்கம் ஏற்பட்டு அதுல இருந்து திரும்புறது மாத்திரம் இல்லாம, சுய வெறுப்பு மாத்திரம் இல்லாம, அதுதான் போன வாரம் பார்த்தோம். கடைசியாக மனம் திரும்புதல் வந்து நீதியை குறித்து நமக்கு வித்தியாசமான சிந்தனை. நீதியை குறித்து, நீதினா என்ன? வாட் இஸ் ரைச்சஸ்னஸ்? ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். மனம் திரும்பின ஒரு மனுஷன் நம்ம இன்டர்வியூல எல்லாம் பார்க்கும்போது, உனக்கு மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்கா அப்படின்னும் போது, அவனுக்கு நீதியை குறித்து வித்தியாசமான எண்ணம் இருந்திருக்கணும். அது இல்லைன்னா அவனுக்கு ரட்சிக்கப்பட்டதே சந்தேகம். நீதியை குறித்து நமக்கு வித்தியாசமான எண்ணம் இருக்கணும். நீதினா என்ன? வாட் இஸ் ரைச்சஸ்? நம்ம எவ்வளவு படிக்கிறோம் நீதி, நீதி, நீதிமான், நீதி. நீதினா என்ன? சிம்பிளா சொல்ல போனோம்னா, தேவனுக்கு முன்பதாக நான் ஒரு சரியான நிலையில நிற்பது தான் நீதி. ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். கடவுளுக்கு முன்பதாக கடவுள் என்ன பார்க்கும் போது ஒரு சரியான நிலையில நான் நிற்கிறேன், புரியுதுங்களா? அதான் நீதி. அதை போக போக நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியலாம், அது சாதாரணப்பட்ட காரியமே இல்லை. இன்னைக்கு நம்ம படிச்சோம் பைபிள்லயே ரொம்ப பழைய புக்கு, எது தெரியுங்களா? யோபு. அதான் ரொம்ப பழைய புக்கு, யாஜாம் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்கு. அவ்வளவு பெரிய பழைய புக்குல அவர் கேட்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறாரு. எவ்வளவு முக்கியமான கேள்வி தெரியுங்களா? தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானா இருப்பது எப்படி? How can a man be righteous before God? தேவனுக்கு முன்பதாக ரொம்ப முக்கியமான கேள்வி, எப்படி அந்த தேவனுக்கு முன்பதாக நான் நீதிமானா நிற்பது? ஞானத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவர் கேட்கிற 1000 கேள்விக்கு ஒரு கேள்வி எனக்கு பதில் சொல்ல முடியாது. அவர் 1000 கேள்வி கேட்டார்னா அதுல ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாது. அவருடைய பராக்கிரமம் பார்த்தோம்னா, மலைகளை அசைக்கிறாரு, பூமியை அசைக்கிறாரு, சூரியனுக்கு கட்டளையிடுறாரு, கடல் மேலாம் நடந்து போறாரு, எண்ணி முடியாத புத்தி கெட்டாத கிரியைகளை செய்கிற அந்த கடவுள், அவர் என்ன செய்யறாரு, ஏன் செய்யறாரு, யாருமே கேள்வி கேட்க முடியாத அந்த கடவுள் கிட்ட முன்பதாக நான் எப்படி நீதிமானா நிற்க முடியும்? சாதாரணப்பட்டவர் அவரு. நான் ஒருவேளை நீதிமானா இருந்தாலும் என் சொந்த வாயே என்னை குற்றப்படுத்தும் அப்படின்றார். நான் எவ்வளவு சின்னவன், எவ்வளவு குற்றம் உள்ளவன், எவ்வளவு வெறுமை உள்ளவன், அர்த்தம் இல்லாதவன், மரணத்துக்கு பயப்படுறவன், என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய கேஸ வச்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட எப்படி நான் நீதிமான் சொல்ல முடியும்? அவர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு முன்பதாக நான் எப்படி நீதிமானா இருக்க முடியும்? ஒருவேளை நான் என் வாழ்க்கையில எந்த பாவமும் தொடர்ந்து செய்யாம இருந்தாலும், என்னுடைய பகுத்தறிவுக்கு நான் ஒருவேளை நல்லவனா தெரிஞ்சாலும், என்னுடைய பகுத்தறிவே குறைவானது இல்லையா? புரியுதுங்களா? என்னை விட எவ்வளோ விதத்தில் அப்பாற்பட்ட தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், எல்லையற்ற தேவன், அவருக்கு முன்னாடி நான் போய் நீதிமான, அவருக்கு முன்பதாக நிலையாக ஒரே சரியான நிலையில் நான் எப்படி நிற்குவேன்? யோபு கதற ஒரு கேள்வியை தான். ஹவு கேன் ஐ ஸ்டாண்ட்? இஸ் சோ பிக், சோ பியாண்ட் மீ. ஹவு கேன் ஐ ஸ்டாண்ட் ரைட் பிஃபோர் இட்? அவர் என்னை பார்த்து சரி, அவர் என்னை பார்த்து அப்ரூவ் பண்ற மாதிரி நான் எப்படி நிற்க முடியும்? அதான் யோபுடைய ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அவருக்கு முன்பதாக அப்படி நிக்கிறவங்க மாத்திரம் தான் நரகத்துக்கு போகாம இருக்க முடியும். தெரியுமா, அவருக்கு முன்பதாக சரியான நிலையில நிக்கிற மனுஷருங்க மாத்திரம்தான் நியாய தீர்ப்ப தப்ப முடியும். மற்றவங்க எல்லோரும் ஏன் நியாயம் தீர்க்கிறாரு, எனக்கு முன்பதாக நீ சரியில்லை, உன் நியாய தீர்த்து நரகத்துக்கு போட போற, அதுக்கு தான் நியாய தீர்ப்பே வருது. அவருடைய நியாய தீர்ப்புக்கு நான் தப்பணும்னா, அவருடைய தண்டனைக்கு நான் தப்பணும்னா, அவருக்கு முன்பதாக நான் சரியான நிலையில் நிற்க முடியும். ஆனா அவ்வளவு பெரியவருக்கு முன்பதாக பாவி நான் போய் எப்படி சரியா நிக்கிறது? அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. பலவீனம் கொஞ்சம் கூட முக்கியம் இல்ல, கொஞ்சம் கூட சரியில்லை நான், அப்படிப்பட்ட சீரழிந்த மனிதன் நான், அவ்வளவு பெரிய பரிசுத்தர் மகிமையானவர் எல்லையற்றவருக்கு முன்பதாக நான் எப்படி சரியா நிற்க முடியும்? இது புது கேள்வி மாத்திரம் இல்ல, மிக ரொம்ப பழைய கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. புரியுதுங்களா உங்களுக்கு கேள்வி, இதோட முக்கியத்துவம், வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நம்ம வந்து மூணு காரியத்தை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த கேள்வியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், எவ்வளவு முக்கியமான கேள்வி. ஏன்னா நீதி நீதி இந்த மனம் திரும்புதல் மாதிரி நீதி நீதின்ற அர்த்தம் எல்லாம் பேசுகிறோம். தேவனுக்கு முன்பதாக நான் நீதிமானா நிற்பதுனா என்ன, அது முதலாவது. அதனோட முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு அவசியம், அது நான் அப்படி நிற்பது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து இயற்கையாவே அந்த கேள்விக்கு அந்த காரியத்து குறித்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்ன, இயற்கையா நமக்கு எல்லாம் இருந்த எண்ணம், இருக்கிற எண்ணம் என்ன. மூன்றாவது, மனம் திரும்புதல்ல நமக்கு என்ன ஏற்படுகிறது, அது எவ்வளவு முக்கியம் இந்த கேள்வி. ரெண்டாவது, இயற்கையாவே அதுக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அதை பத்தி. மூணாவது, மனம் திரும்புதல்ல என்ன ஏற்படுகிறது. முக்கியத்துவத்தை பார்ப்போம். எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற நிலையில் நான் எப்படி சரியாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, எனக்கும் என் பாஸ் இல்லைங்களா, என் வேலை செய்யற எங்க மேனேஜருக்கும் எங்க பாஸுக்கும் ஒரு சரியான நிலையில் நான் எப்படி நிற்க முடியும்? ரொம்ப பெரியவர்னு வச்சுக்குவோம், நானும் ஒரு எம்ப்ளாயி, அவருக்கு முன்னாடி நான் எப்படி சரியா நிற்க முடியும்? அவர் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ, என்ன என்ன வேலை செய்ய விரும்புகிறாரோ, அதை நான் பரிபூர்ண விதத்துல நான் செய்யும் போது அவர்கிட்ட சரியான நிலையில நிக்க முடியும் இல்லைங்களா. அப்படித்தான் நான் இயற்கையாவே நம்ம பாக்குறோம். நம்மளை உண்டாக்குன தேவன் நம்மளை பார்த்து ஒரு புன்னகையோடு சிரித்து நம்மளை அப்ரூவ் பண்ணி நம்ம மேல அருள் காட்டும்படிக்கு அவருக்கு முன்பதாக நான் எப்படி நிக்க முடியும்னா, அவர் என்னை சிருஷ்டிக்கும் போது எந்த நிலையில் என்னை சிருஷ்டித்தாரோ, நான் அவர்கிட்ட சரியான நிலையில் நிற்கிறதுக்கு என்னத்தை பின்பற்றணும்னு எந்த கட்டளை எனக்கு கொடுத்திருந்தாரோ, அதை நான் பரிபூர்ணமா நிறைவேற்றினா தான் அவருக்கு முன்பதாக சரியா நிக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு அந்த பாயிண்ட். என்னை சிருஷ்டிக்கும் போது நான் எதன்படி நடக்கணும்னு என்னை சிருஷ்டித்தாரோ, எதன்படி அவர் கற்பனைகளை எனக்கு கொடுத்திருக்காரோ, அதன்படி நடந்தாதான் அவர்கிட்ட நான் சரியா, அவருக்கு வச்ச ஸ்டாண்டர்ட்ல நான் சரியா நடக்கணும். மனிதனை கடவுள் வந்து தன்னுடைய சாயல்ல சிருஷ்டிக்கும் போது முதல்ல அறிவோடு சிருஷ்டித்தாரு, அடுத்தது என்ன, நீதி இல்லைங்களா, ரைச்சஸ் அதான் பாக்குறோம். அதோடு தான் சிருஷ்டித்திருந்தார் மனிதன். பரிபூர்ணமா முழுமையாக தன்னுடைய கற்பனைகளை கீழ்படுகிற திறமையோடு தான் மனிதனை சிருஷ்டித்திருந்தார். அவனால முடியும், கடவுளுடைய கட்டளைகளை கீழ்படி அவனால முடிகிற நிலையில தான் அவனை சிருஷ்டித்திருந்தார். அப்படிதான் மனுஷனை சிருஷ்டித்திருந்தார். கடவுள் எல்லாத்தையும் நல்லதுன்றது கண்டாருன்னா, என்னத்த நல்லதுன்னு கண்டாரு, மனுஷன் எனக்கு முன்பதாக நீதிமானான் இருக்கிறான், நான் கொடுத்த கட்டளைகளை பரிபூர்ணமா நிறைவேற்றுறான், நல்லதா பாக்குறேன் எல்லாத்தையும், அதான் நல்லது என்று கண்டார். அப்படிதான் இருந்தான் மனுஷன். அவர் பார்த்து அவனை சந்தோஷத்தோடு பார்த்தாரு, அவன் பரிபூர்ணமா என் கட்டளையை நிறைவேற்றுகிறானேன்னு ஒரு புன்னகையோடு அவனை பார்த்து சிரித்து அவன் மேல அவனை அப்ரூவ் பண்றாரு, அவன் மேல அருள் காட்டணும்னு விரும்புறாரு, அவன் மேல சந்தோஷப்படுறாரு. ஆனா பாவம் நேரிட்ட போது என்ன நடந்துச்சு, கடவுளுக்கு எதுவுமே நல்லதா தெரியல. ஏன், பாவம் என்ன செஞ்சிச்சு, இன்னமே மனுஷனை பார்த்து கடவுள் சிரிக்க முடியாது, அப்ரூவ் பண்ண முடியாது. ஏன், அவர் எந்த கற்பனையை கொடுத்திருந்தாரோ அதை உடைச்சிட்டான் மனுஷன், அதை உடைச்சிட்டான். உடைத்த பிறகு இன்னமே மனுஷன் மேல அவர் கொஞ்சம் கூட சந்தோஷப்பட முடியாது, அவனை ஆசீர்வதிக்க முடியாது, அவனை நேசிக்க முடியாது, அவனோடு ஒரு உறவை வைத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா அவன் கடவுளுடைய கற்பனைய உதைத்து அதுக்கு விரோதமா போயிட்டான். கடவுளுடைய கற்பனையை உதைத்தவனா அவரை உதைத்த மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா கடவுளையும் கடவுளுடைய கற்பனைகளையும் நம்ம பிரிக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய உள்ளத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய கற்பனை. எங்க பார் பைபிள்ல பாத்தீங்கன்னா என்னுடைய கற்பனைகள், என்னுடைய கட்டளைகள், என்னுடைய சாட்சிகள்னா அவரையும் அதையும் அவர் பிரிக்கிறதே இல்லை. அதை எப்படி மதிக்கிறியோ என்ன மதிக்கிறதுக்கு சமானமா அதை பாக்குறார். அப்போ ஆதாம் வந்து அவருடைய கட்டளைகளை விரோதமா அதை உதைத்த போது, கடவுளுக்கு உதைத்த சமானமா இருக்கும்போது, அந்த பரிசுத்த நீதி உள்ள தேவன் அவர் என்ன பண்ணிருக்கணும்னா, அவரு நீ இதை சாப்பிட்டா என்ன ஆவ, சாகவே சாவாய், சாகவே சாவானா நரகத்துக்கு தான் போவேன்னு அவர் கிளியரா சொன்னார். நரகம் தான் அவனுக்கு, நித்திய அழிவு தான் அவனுக்கு. அதுதான் அவர் என்ன பண்ணிருக்கணும், உடனே வந்து ஒரு சாப்பிட்ட உடனே ஒரு ஏஞ்சல்ஸோடு ஒரு பட்டையை எடுத்துட்டு வந்து அந்த கார்டன்ல போட்டு அவனை துண்டு துண்டா வெட்டி இருக்கணும், ரெண்டு பேரையும் வெட்டி அவனை தூக்கி நரகத்துல போட்டிருக்கணும். ஆனா அவரு கிருபையில வந்தார், அவங்களை தண்டிக்கணும்னு வரல, அவங்களை காப்பாத்தணும்னு வந்த. ஆனா காப்பாத்தணும் கிருபையில வரும்போதே அவங்களை பார்த்த, ஐயோ பாவம், நீங்க பாவம் சொன்னாரு இல்ல, என்ன சொன்னாரு, சாபத்தை கொடுத்து விடல அவரு. ஏதேன் தோட்டத்துல இன்னமே அவங்களுக்கு வரப்போறது, நீ நெற்றி வேறு சிந்தித்தான் நீ சாப்பிட போற, பெண்ணுக்கு சாபத்தை ஆணுக்கு சாபத்தை கொடுத்து அந்த தோட்டத்துல இருந்து புடிச்சு விரட்டி விட்டார், கழுத்தை புடிச்சு விரட்டி விட்டார். ஏன், இன்னமேல உன்னை பார்த்தா எனக்கு சந்தோஷம் இல்ல, உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேது, நீ என்னக்கு முன்பதாக நீதிமானா இல்ல, நீ உன்மேல நான் கோபமா இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்கு அந்த சாபங்களை கொடுத்து விட்டார். உனக்கு குடும்பத்துல புருஷ மனைவிக்கு நிம்மதி இருக்காது, பிள்ளைங்க அவன் சொல்ற பேச்சு கேட்காதுங்க, நீ உனக்கு வேலையில நெற்றி வேறு சிந்திதான் சாப்பிடணும், நீ உடம்பு அழிவிதான் போவோம், வியாதி தான் வரும், நீ மரம் மண்ணுக்கு திரும்பிதான் போவ, இதெல்லாம் நான் என்ன காட்டுறேன், உன் மேல நான் சந்தோஷமா இல்லைன்னு நான் காட்டுறேன், எனக்கு முன்பதாக நீ நீதிமானா இல்லைன்னு நான் காமிக்கிறேன். அதான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபம். ஏன்னா அவருடைய கற்பனைகளை அவன் உடைத்து விட்டான். அந்த டைம்ல இருந்து ஆதாமின் பிள்ளைகளா பிறந்த நம்ம எல்லோருமே, ஆதாமின் பிள்ளைகளா வந்த நம்ம எல்லோருமே கடவுள் பார்க்கும் போது ஒருவனும் நீதிமான் அல்ல, ஒருத்தனும் அல்ல நீதிமான், ஒருத்தனும் ஒருத்தனையும் என்னுடைய கற்பனைகளை நான் பார்க்கும் போது, அந்த மனுஷனை நான் பார்க்கும் போது அவனை பார்த்து சிரிக்க என்னால முடியல, அவனை பார்த்து அப்ரூவ் பண்ண என்னால முடியல. இஸ் நாட் நீதிமான்னா என்ன, என்னுடைய கற்பனைகளை நான் பார்த்துட்டு இதான் நான் கொடுத்திருக்கேன், அதை எவ்வளவு பர்ஃபெக்டா நிறைவேற்றான்னு பார்த்து அவன் மேல சந்தோஷம், அவன் மேல திருப்தி, அவன் மேல அருள் காட்டுறதுதான் நீதிமான். புரியுதுங்களா? ஆனா என்னுடைய கற்பனைகளை பாக்குறேன், அதை பார்க்கும்போது ஒருத்தனும் நீதிமான் இல்ல, ஒருத்தனும் கடவுளை தேடுறவன் இல்லை அப்படின்னு பாக்குறாரு. அதான் நம்ம பார்க்கும்போது, நம்ம போன வாரம் கூட பார்த்தோம், மனுஷன் அவன் எவ்வளவு பெரிய தியாகமான நீதியான பெரிய செயல் செய்தாலும் அவன் மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்பாடியே அவன் செய்யற எந்த காரியத்தையுமே கடவுள் ஒரு அழுக்கு கந்தையாகத்தான் பாக்குறார். அவர் ஏற்றுக்கொள்றதே இல்லை, எவ்வளவு பெரிய காரியமாவது இருக்கட்டும் அவர் ஏற்றுக்கொள்றதே இல்லை. அதனால ஆதாம்ல பிறந்த எல்லோருமே, நம்ம எல்லோருமே அவருடைய நியாய பிரமாணத்துக்கு முன்பதாக குற்றவாளிகளா நிக்கிறோம். புரியுதுங்களா? இயற்கையாவே நம்ம அவருக்கு முன்பதாக, ஏன் நான் ஒண்ணும் தப்பு செய்ய நம்ம நினைச்சுக்கலாம், ஆனா நம்ம எப்படி நிக்கிறோம், ஒரு குற்றவாளிகளா இருக்கிறோம். சரீர பிரகாரமாக நம்ம சரீரம் அழுவிக்கு போகுது, நமக்கு வியாதி வருது, நம்ம கடைசியில பாடுபட்டு மரணத்தை தொழுகிறோம். மனப்பிரகாரமாக ஒரு வெக்கம், ஒரு குற்ற உணர்வு, பயத்தோடு இருக்கிறோம். சமுதாய பிரகாரமாக ஒரு ஒருத்தர் ஒருத்தரை பழி போடுறதும், ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஓபன் இல்லாம இருக்கிறோம். நம்மளுடைய பூமி பிரகாரமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, மலை கில எல்லாமே சாபத்துல பாக்குறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக கடவுளை வெறுக்கிறவர்களாக, கடவுளுடைய காரியத்தை கொடுத்து இருள் குருடானவர்களா ஆயிவிட்டோம். இதெல்லாம் என்ன, கடவுள் மனிதன் மேல் சந்தோஷமா இல்லை, அவன் நீதிமானா கடவுள் மனிதன், கடவுளுடைய பார்வையில மனிதன் இல்லைன்னு நம்ம பாக்குறோம். அதனாலதான் பைபிள்ல எல்லா இயற்கையாவே எல்லோருக்கும் என்ன பேருனா, கோபாக்கினையின் பிள்ளைகள். உங்களுக்கு தெரியுங்களா, எல்லோருக்கும் என்ன பேரு, மனுஷங்களுக்கு கோபாக்கினேன் பிள்ளைகள். நம்ம தலை மேல கடவுளுடைய கோபம் இருக்குது. ஒரு ஒரு நாளும் நீ ஜாஸ்தி ஜாஸ்தி மனம் திரும்பாம வாழும் போது உனக்காக கோபாக்கினைய ஜாஸ்தி குவித்துக் கொள்ளுகிறாய். அப்படிதான் இயற்கையா நம்ம இருக்கிறோம். கடவுள் நம்ம மேல சந்தோஷமா இல்ல, நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு, ரொம்ப அவருடைய கோபத்தை கொட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஒரு ஸ்லிப் ஆகி ஒரு சீட் மேல நடந்தோம்னா, ஒரு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா எப்படி ஆகும், அந்த மாதிரி ஒரு சீட் மேல இந்த ஷீட் அஸ்பெஸ்ட் ஷீட் இருக்கு பாருங்க, ஸ்லிப் ஆகி பொதக்குன்னு கீழே விழுறதுல, அந்த மாதிரி மனுஷன் இந்த உலகத்துல நடந்து போறான். எங்கேயாவது ஆக்சிடென்ட்ல பொதக்குன்னு கீழே விழுந்தா எங்கதான் போய் விழுவ போறான், நரகத்துல போய் உழுவு போறான். அப்படித்தான் மனுஷன் இருப்பா. கோபாக்கினேன் பிள்ளைகளாக இந்த உலகத்துல மனம் திரும்பாம அவன் அனுபவிக்கிற எல்லா காரியமும் ஒரு திராட்சை வந்து எப்படி ஒரு பெருத்து போகுது. பெரிய திராட்சை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பழுத்து போகுது. பழுத்துக்கிட்டு இருக்கான் இந்த உலகத்துல. ஏன் தெரியுமா பழுத்துக்கிட்டு இருக்கான்? அவருடைய ஆலையில போட்டு அவர் மெரிக்க போறாரு. அவன் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல பழுத்து போறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு மெரி இருக்குது. அதுதான் மனுஷனுடைய நிலைமை. கோபாக்கினேன் பிள்ளைகளாக மனிதன் இந்த உலகத்துல வாழுகிறான். இப்படி வாழ்ற ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னவா இருக்கணும்? நான் தேவனிடத்தில் சரியான நிலையில் எப்படி நிற்பது? அவருக்கு முன்பதாக நான் நீதிமானா இருந்து அவர் என்னை பார்த்து புன்னகையோடு சிரித்து என்னை நியாயம் தீர்க்காம என்னை நரகத்துல போடாம என்னை எப்படி அவருக்கு முன்பதாக நிற்கிறது? அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்படி பிறந்த மனுஷர்களுக்கு இப்படித்தான இதான முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்களேன், இதை விட முக்கியமான கேள்வி வேற என்ன இருக்க முடியும்? இந்த கேள்வியின் முக்கியத்துவத்தை நீங்க பாக்குறேன். நான் தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி நீதிமானா நிற்பதுதான் யோபு கேட்டேன். அப்படி மிகப்பெரிய கேள்வி. அந்த புக்லயே ரொம்ப முக்கியமான கேள்வி தான். தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி நீதிமானா நிற்கிறது? எப்படி? அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பரிசுத்தர், அவருடைய நியாயப்பிரணத்தை கொஞ்சம் கூட வளைக்காதவர், அட்ஜஸ்ட் பண்ணாதவர், நீதி உள்ளவர். அந்த தேவனுக்கு முன்பதாக சீரழிந்த பாவி நான். ஒரு பாவத்தை செஞ்சாவே நான் நரகத்துல தூக்கி போடுறவர். ஆனா நான் பாவத்தை விட்டு வேற ஒண்ணுமே செய்யாத மனுஷன், வெறும் பாவத்தையே செய்யற மனுஷன். அவருக்கு முன்பதாக நான் எப்படி நீதிமானா நிற்பது? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு தான் வேற எங்கேயுமே பதில் இல்லை. த காஸ்பிள், சுவிசேஷம் அந்த கேள்விக்கு தான் பதில் கொடுக்குது. உங்களுக்கு தெரியுமா காஸ்பிள்னா என்ன? அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பதாக இவ்வளவு சீர்கெட்ட மனிதன் நீ எப்படி நேராக நிற்பது? முகமுகமா அவரை பார்த்து நியாய தீர்ப்புலயும் அவரை பார்த்து நேராக நீர் எப்படி நிற்பது? அதுக்கு பதில் தான் காஸ்பிள் கொடுக்குது நமக்கு. புரியுதுங்களா? காஸ்பிளே அதான், சுவிசேஷமே அதான். ஏன் அதான் ரோமர் 1:16 என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்? அதில் ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனா இருக்கிறது. அந்த காஸ்பிளை குறித்து எனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. ஏன்? மனுஷனை ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனா இருக்கிறது. அதில் ஒன்னு வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது தெரியுங்களா? ஏதாவது படிச்சவங்க சொல்லலாம். என்ன வெளிப்படுகிறது காஸ்பிள்ல? எடுத்து பாருங்க, 1 ரோமர் 1:16 அதில் என்ன வெளிப்படுகிறது? யாராவது படிச்சு சொல்லுங்க.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது.
தேவ பலனா இருக்கிறது. அப்புறம்
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது.
அந்த சுவிசேஷத்தினால் ஒரு காரியம் வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது தெரியுங்களா? தேவ நீதி வெளிப்படுகிறது. தேவனுடைய நீதி வெளிப்படுகிறது. என்ன? மனுஷன் தன்னந்த தேவனுக்கு முன்பதாக எப்படி நான் நீதிமானா நிற்பது? அவர்கிட்ட இருந்து நியாயத்தீர்ப்புல நான் எப்படி தப்புறது? அவர் அவ்வளவு பெரியவராகிறாரு, அவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாரு, நான் இவ்வளவு பாவியா இருக்கிறேன்னு தவிக்கிற மனுஷனுக்கு அவனால ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில தேவன் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். இந்த பாவி மனுஷன் அவருக்கு முன்பதாக நீதிமானா நிற்கிறதுக்கு மனுஷன் ஒன்னும் செய்யாத நிலையில கடவுள் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேவ நீதி. அது எங்க தான் வெளிப்படுகிறது? சுவிசேஷத்தில் வெளிப்படுகிறது. அதான் காஸ்பிள். காஸ்பிள் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டு வருதுன்னா, உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, நியாயத்திற்கு போய் நீ நரகத்துக்கு தான் போக போற, ஆனா கடவுள் ஒன்னு செஞ்சிருக்காரு உனக்காக. உலகத்துல இருக்கிற எல்லா மதத்துக்கும் இந்த கேள்வி இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி நான் தேவனுக்கு முன்பதாக நிக்கிறது? ஆனா எல்லா மதமும் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? நீ நல்லதை செய், நீ சடங்க செய், அதை செய், இதை செய், நீ கடவுள்கிட்ட நல்லா அவருடைய அருள் உனக்கு கிடைக்கும், அவர் உன்னை பார்த்து அவருடைய சாபம் போயிடும், அவருடைய எவ்வளவு சடங்க செய், அதை செய், கடவுளுடைய கோபம் வந்துச்சு, சாமிக்கு கோபம் வந்துருச்சு, அந்த கோபத்தை பரிகாரம் பண்ணணும்னு தான் மனுஷங்க. அதை செய், இதை செய். ஒரே மதம் கிறிஸ்தவ மதம் மாத்திரம்தான் என்ன சொல்லு தெரியுங்களா? உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, அதுக்காக கடவுள் ஒன்னு செஞ்சிருக்காரு. வேற எந்த மதத்திலயும் இல்ல, முஸ்லிம் மதத்துல அவங்கதான் நல்லது செய், அதை செய், உபவாசம் செய், இதை செய், நீ செஞ்சு தேவனுக்கு முன்பதாக சரியான நிலையில நில்லு. இந்து மதமும் அதான், கிரியைகள் சடங்குகள் அதை செய்து தேவனுக்கு முன்பதாக சரியா வந்துடலான்னு. கிறிஸ்தவ மதம் மாத்திரம் தான் நீ ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில தேவன் உனக்காக செஞ்சிருக்கிறார், தேவன் உனக்காக ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். அது தேவ நீதினு அதுக்கு பேர். அதை ஆரம்பித்ததே தேவன், அதை அடைந்த சாதித்ததே தேவன். இந்த மாதிரி காரியத்தை எங்க கேள்விப்பட்டிருக்கிறோம்? மனிதன் தன்னுடைய இச்சையினால தலகீழ என்ன செய்யறோன்னு தெரியாம, எந்த தேவனுக்கு முரோதமா பாவம் செய்யறோன்னு கூட தெரியாம, எல்லையற்ற தேவனுடைய கட்டணையை உடைத்து எல்லையற்ற தண்டனையை அவனுக்கு வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிறான். அந்த நிலையில மனுஷன் இருக்கிறான். அவனுக்காக ஒண்ணுமே செய்ய முடியாத இயலாமையில் அவன் இருக்கும் போது, அவனே அவனை தனியா விட்டோன்னு அவன் என்ன பண்ணுவான்? அவன் நரகத்துக்கு தான் போக போறான். அவனால ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில கடவுள் பரலோகத்தையும் வானத்தையும் உண்டாக்குன, பூமியும் உண்டாக்குன தேவன் நேரிட்டு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அவர் தான் செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? தான் இப்படிப்பட்ட ஒரு பாவி, சிறிதான, பிரயோஜனம் இல்லாத, தகுதி இல்லாத மனிதன் வந்து தனக்கு முன்பதாக சரியான நிலையில நிற்கும்படிக்கு ஒரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறார். அவன் என்ன செய்ய போறானோ அதன் அடிப்படையில் இல்ல, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் அவன் சரியா நிக்க முடியும். அந்த தேவனுக்கு முன்பதாக அந்த நீதியை அவன் தேவனுக்கு முன்பதாக நின்று, அவ்வளவு பெரிய பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக அவர்கிட்ட போய் முகமுகமா அவருக்கு முன்பதாக நிற்கும்படிக்கு ஒரு காரியத்தை அவர் செஞ்சு வச்சிருக்கார். அது என்ன? அதான் பார்க்கணும். அதான் சுவிசேஷம். இது காஸ்பிளே. அதான் இந்த கேள்வியை தான் முதல்ல நான் பார்க்கறோம். இந்த கேள்வியுடைய முக்கியத்துவம் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல பார்த்தேன்னா, எவ்வளவு முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது இல்லைன்னா தேவனுக்கு முன்பதாக நீதிமான நிற்காத எவனுமே நியாய தீர்ப்புக்கு தான் போக முடியும், நரகத்துக்கு தான் போக முடியும். புரியுதுங்களா? தேவனுக்கு முன்பதாக நீதிமான நிற்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம இருக்கிற நிலை பாவத்தில் பிறந்து ஆதாமின் மூலமா நம்ம பெற்ற சாபத்தினால அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்தபடியாக இயற்கையாவே மனுஷன் இந்த கேள்விக்கு எப்படி பதில் கொடுக்கிறது? இயற்கையாவே இந்த கேள்வியை குறித்து மனுஷன் என்ன நினைக்கிறது? ரெண்டு ஏமாற்றத்துல இது இவ்வளவு பெரிய முக்கியமான கேள்வியா இருக்கும்போது நமக்கு ஏன் இந்த கேள்வி நமக்கு வந்ததே இல்லை? நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த கேள்வி எனக்கு ஏற்பட்டதே இல்லை? நான் எப்படி தேவனுக்கு முன்பதாக நீதிமான நிற்பது? ஏன் ரோட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லை? ஏன்னா ரெண்டு விதமான ஏமாற்றத்துல மனுஷன் மாட்டிக்கிட்டு இருக்கான். இது ரெண்டுல தான் நம்மளும் இருப்போம். இப்பவும் இருக்கலாம், இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம். இது ரெண்டு விதமான ஏமாற்றத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்ன ஏமாற்றம்? முதலாவது ஏமாற்றம், இதை குறித்து கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத ஒரு நிலை. நான் தேவனுக்கு முன்பதாக நீதிமானா நிற்கிறனா இல்லையான்றத குறித்து இன்டிஃபரன்ஸ், கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னொன்னு வந்து அதை குறித்து தப்பான எண்ணங்கள், தப்பான ஏமாற்றமான எண்ணங்கள். முதலாவது கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத ஒரு காரியத்தை பார்ப்போம். உதாரணத்துக்கு இங்க இருந்து ஒரு இந்த பார்க்குக்கு நான் போறேன். இந்த பார்க் இருக்கு பக்கத்துல போயிட்டு அங்க ஒருத்தர் வராரு. யாரோ ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன், ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். சார், உங்களுக்கு நான் ஒரு பெரிய நியூஸ் சொல்ல போறேன், ஒரு பெரிய நியூஸ். நீங்க எவ்வளவுதான் பாவியா இருந்தாலும், எவ்வளவுதான் மோசமான நிலையில இருந்தாலும், உலகத்தையும் வானத்தையும் உண்டாக்குன தேவனுக்கு முன்பதாக நீங்க ஒரு சரியான நிலையில உறவுல இருக்கும்படிக்கு ஒரு கிரேட் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், கிரேட்டஸ்ட் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அதை சொல்ல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு? நீ பார்க்ல போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உற்சாகமா ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு கிரேட்டஸ்ட் நியூஸ் சொல்ல வந்திருக்கேன் சார், ஒரு பெரிய நியூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னதான் கேட்பாரு அவரு? இப்படி பார்த்துட்டு என்ன லூசான்னு கேட்பாங்க இல்லைங்களா? இப்ப திடீர்னு ஏன்னா லூசா, ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் அவனுக்கு அப்படின்னு. இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கிறேன், பர்ஃபெக்டா இருக்கிறேன், நல்ல தெளிவோடு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய நியூஸ் சொல்லணும், அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்பாரு. உனக்கு ஏதாவது வேணுமா, ஏன், என்ன ஆச்சு உனக்குன்னு தான் கேட்பாங்க. இல்ல எனக்கு ஒன்னும் வானா, உங்களுக்கு இந்த நியூஸ் தான் நான் சொல்லணும் அப்படின்னு உடனே அவர் கொஞ்சம் பாப்பாரு. பார்த்துட்டு ஓ, இவன் ஏதோ திருடுறது மாதிரி இல்ல, ஏதோ ஒன்னு சொல்ல வந்திருக்கிறான், சரி என்ன சொல்லி சொல்லு, போ சொல்லு என்னன்னா, இத சொல்றேன் நான், தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவுல, வேத அடிப்படையில, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில, அதிகாரத்துல நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். தேவனுக்கும் உங்களுக்கும் உறவுல நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையில செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு முன்பதாக நீங்க ஒரு சரியான நிலையில நிறுந்து அவர் உங்களை பார்த்து புன்னகையோடு சிரித்து சந்தோஷப்பட்டு உங்க மேல அருள் காட்டுகிற ஒரு வழியை நான் உங்களுக்கு நியூஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னா அவங்க என்னத்தான் சொல்லுவாங்க, என்ன நினைக்கிறீங்க இயற்கையா என்ன சொல்லுவாரு? அதனால என்ன புரியுதுங்களா? அதனால என்னப்பா பெருசாக போகுது? அந்த கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத தன்மை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் பாஸ் என்ன பார்த்து சிரிக்கிறாரான் அதுக்கு ஏதாவது சொல்லிக் கொடு, என் மேனேஜர் என்ன பார்த்து சிரிப்பாரா அதுக்கு ஏதாவது சொல்லிக் கொடு, என் மனைவி சிரிப்பாங்களா, என் பாய் ஃப்ரெண்ட் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பார்த்து மெச்சித்துக்குவாங்களா அதுக்கு சொல்லிக் கூட நான் ரொம்ப செய்வேன். கடவுள் என்ன பார்த்து சிரிப்பாரு அவர் புன்னகையோடு பார்ப்பாருன்னா அது குறித்து எனக்கு என்ன அக்கறை? புரியுதுங்களா? அது குறித்து அக்கறையே இல்லை மனுஷங்களுக்கு, அது குறித்து அக்கறையே இல்லை. உலகத்துல யாராவது என்ன பார்த்து சிரிப்பாங்களா? அதனாலதான் உலகத்துல என்ன பார்த்து எவ்வளவு நல்லா நான் மேக்கப் பண்ணிருக்கிறேன், எவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க, ரொம்ப நீ அழகா இருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அதுக்கு சொல்லுங்க ரொம்ப ஆர்வமா நான் கேட்பேன். உலகத்துல என்ன பார்த்து மெச்சத்துக்குவாங்களா அதுக்கு சொல்லுங்க நான் கேட்பேன். கடவுள் என்ன பார்த்து சிரிப்பாரா? கடவுள் என்ன பார்த்து புன்னகையோடு சிரிப்பாரா? என்ன வருள் பண்ணுவாரா? அதை குறித்து அக்கறை இல்லை. ஆனா உலகத்துல என்ன பார்த்து யாரும் கேலி பண்ணிடக்கூடாது இல்லைங்களா? உலகத்துல என்ன பார்த்து யாரும் கேவலமா பேசிடக்கூடாது. அதான நமக்கு ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோரு மாதிரி நம்மளும் இருக்கணும், எல்லோரு மாதிரி ஃபேஷன் பாடி நம்மளும் இருக்கணும், நமக்கு ஏன் வருது? நம்மளை பார்த்து யாரும் கேலி பண்ணக்கூடாது. பிடிக்குமா ஸ்கூல்ல நம்மளை பார்த்து எல்லாம் கேலி பண்ணாங்கன்னா இவரு என்ன இப்படிக்கிறாரு, இவரு என்ன இப்படி பாடிருக்கு, இல்ல பிடிக்கவே பிடிக்காது. அதுக்காக எது வந்தாலும் நம்ம செய்வோம் இல்லைங்களா? ஆனா பரலோகத்துல ஒரு தேவன் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் என்ன பார்த்து கேலி பண்றாரா, என்ன பார்த்து முறைக்கிறாரா, சிரிக்கிறாரா, அதுக்கு ஒரு அக்கறையே இல்லை மனுஷனுக்கு. அதுதான் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா அதுக்கு தான் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தேவ பயம் இல்லை. தேவ பயம் அவர் கண்களுக்கு முன்பதாக இல்லைன்றது எங்க தெரியுமா ரொம்ப தெளிவா வெளிப்படும்? கடவுள் என்னை பார்த்து சிரிக்கிறாரா, என்னை பத்தி சந்தோஷப்படுறாரா இல்லையான்றத குறித்து கொஞ்சம் கூட எனக்கு அக்கறை இல்லாம வாழ்றது ரொம்ப தெளிவான வெளிப்பாடு அங்கதான். ஏன் எனக்கு என் கண்களுக்கு முன்பதாக தேவ பயம் இல்லை? கடவுள் வந்து எவ்வளோ ஆர்வமா மனுஷனே, சீரழிந்த பாவத்தில் விழுந்த கோபாக்கினையில் இருக்கிற மனுஷனே, உன்னுடைய தற்காலிகமான நன்மை இந்த உலகத்துல நீ நல்லா இருக்கிறதுக்கும் நித்திய நன்மைக்கும் நான் உன்னை பார்த்து புன்னகையா சிரிச்சாதான் அது ஆக முடியும், வாழ்க்கையே ஆசீர்வாதமா இருக்க முடியும். அதனால என்ன நீ தேடி வா, உன் மேல கோபாக்கினையோடு இருக்கிற உன்னை பார்த்து நான் சிரிக்க முடியாது. என்னுடைய அறிவெல்லாம் பயன்படுத்தி என்னால செய்யக்கூடிய மிகப்பெரிய தியாகத்தை ஒண்ணு செஞ்சு என்னுடைய சர்வ வல்லமை பவரை பயன்படுத்தி உனக்காக ஒரு பெரிய காரியத்தை நான் ஏற்படுத்தியிருக்கேன். எதுக்காக? நீ என்கிட்ட சரியான உறவுல இருக்கும்படிக்கு பெரிய காரியத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை பார்த்து உன்னை பார்க்கும் போது உன்னை சந்தோஷப்பட்டு பார்க்கும்படிக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். வா வா வான்னு கடவுள் கூப்பிடும் போது மனுஷனுக்கு இருக்கிற குணம் என்ன? மனுஷன் அதை எப்படி பாக்குறான்? இயற்கையா பார்க்கும் போது ஒரு பழைய துணி விற்குவாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா, பழைய செகண்ட் ஹேண்ட் கிளோத் விற்குவாங்க, ரொம்ப சத்தம் போட்டு விற்குவாங்க. அந்த துணி விற்கும் போது அந்த பழைய காலத்துல போடுற மாதிரி துணி அவுடேட்டட் துணிங்க வித்தா எப்படி இருக்கும்? பெல் பாட்டமா அந்த காலத்துல போடுவாங்க தெரியுங்களா, பெல் பாட்டம் துணி இல்ல அந்த பழைய அழுக்குத்து பாவாடை தாவணி அதெல்லாம் போட்டுட்டு பழைய காலத்துல போடுற மாதிரி துணிங்க பெல் பாட்டம் எல்லாம் போட்டு வச்சிருந்தா வாங்க வாங்க வாங்கிக்கங்க எவ்வளவு நல்லா இருக்குது வாங்கிக்கங்கன்னு ஒருத்தன் ரொம்ப சத்தம் போட்டு சேல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பத்தி நீங்க என்ன அக்கறை காமிப்பீங்க? நிறைய பேர் ஃப்ரீயா கொடுத்தாலும் வானவே வான, அது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம போயிடுறது. அந்த மாதிரி தான் கடவுள் கூப்பிடுறாரு, மனிதனே நீ என்னிடத்துல சரியான நிலையில இருக்கணும்ன்றதுக்கு என்னுடைய தியாகத்தை செய்ய முடியாத தியாகத்தை நான் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய பெரிய ஞானத்தை எல்லாம் பயன்படுத்தி நான் உனக்கு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன், நீ வா வான்னு கடவுள் கூப்பிடும் போது வா என்னிடத்துல சரியான நிலையில் நிற்கலாம் போது அந்த பழைய துணி விற்கிறவனை பார்த்து போற மாதிரி தான் மனுஷனுக்கு போறது. நம்மளும் அப்படித்தான் எவ்வளவு வாட்டி கூப்பிடுறாரு, கம் என்னிடத்துல யூ கேன் பி இன் த ரைட் ரிலேஷன்ஷிப், நான் உன்னை பார்த்து எவ்ரிடே ஐ கேன் ஸ்மைல் அட் யூ, ஐ கேன் பி சோ ஹாப்பி, உன்னை நியாயம் தீர்க்காம நான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியும், வா. அதை குறித்து எனக்கு ஒன்னும் அக்கறை இல்லை, பழைய துணி இது, இதை குறித்து எனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத மாதிரி தான் மனுஷன் இருக்கிறது. அதான் முதல்ல மனுஷனுக்கு ஏன் இந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம் தெரியலன்னா இட் டசன்ட் கேர், கடவுள் என்ன பார்த்து சிரிக்கிறாரான்றத குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. ரெண்டாவது வந்து கடவுள் என்ன பார்த்து கடவுளோடு நீதிமானா இருக்கணும், நான் சரியான நிலையில இருக்கணும்ன்றது வந்து சில பேருக்கு உணர்றாங்க. ஓரளவுக்கு பைபிள் தெரிஞ்சதுனாலயும் இல்லைன்னா மனசாட்சி அவங்களை குத்துது இல்லைங்களா, அதனாலயும் சில மக்கள் அதை உணர்ந்து அதனால அவங்க என்ன பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய கோவாக்கினைய மேல இருக்குது இந்துவங்க கூட உணர்றாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு கடவுளுடைய கோபம் நம்ம மேல இருக்குது. முஸ்லிம்ஸ் கூட உணர்றாங்க கடவுள்கிட்ட நான் சரியா நிலையில் இல்லைன்னு. அதை உணர்றவங்க அவங்களாவே விட்டுட்டோம்னா அவங்க என்ன செய்வ பாக்குறாங்கன்னா, பரிசுத்தாவின் மனம் திரும்புதல் இல்லாம அவங்க என்ன செய்யறதுன்னா, தங்க சொந்த முயற்சியில தங்க சொந்த கிரியையில தாங்க செய்யறதுனால கடவுளுக்கு முன்பதாக சரியான நிலையில் இருக்கலாமான்னு பாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிப்போம், ரோமர் 10:1.
சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன்.
தேவனை குறித்து அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, கடவுளை குறித்து தெரியும் அவங்களுக்கு, அவர் எவ்வளவு பரிசுத்தருன்னு அவர் தெரியும், அவங்க அவர் கோபம் அவங்க மேல இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தோம் புரியுதுங்களா, தேவனை குறித்து அவங்களுக்கு அறிவு கொஞ்சம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தோம் படிங்க.
அகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல்.
அதாவது என்ன, தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவனுடைய நீதியை குறித்து அவங்களுக்கு தெரியாம அறியாமைனால
தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாது இருக்கிறார்கள்.
தேவ நீதியை குறித்து அவங்க அறியாம அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த பாக்குறாங்க, அது மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நியாய தீர்ப்புல நான் எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறேன், எத்தனை நாள் உபவாசம் செஞ்சேன், எத்தனை நாள் சர்ச்சுக்கு போனேன், எவ்வளவு நாள் பைபிள் படிச்சேன், அதன் அடிப்படையில கடவுள் என்ன பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவாருன்னு தங்க சுய நீதியை நிலைநிறுத்த பாக்குறார்கள். தேவ நீதியை அறியாமல் தங்க சுய நீதி மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இதுதான் ரொம்ப விசேஷமா நம்ம எங்க பார்க்க முடியும்னா, இந்த யூதர்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் என்னங்க செய்ய நினைக்கிறாங்க, ஆர்சி என்ன செய்ய நினைக்குது, சிஎஸ்ஐ என்ன செய்ய நினைக்கிறாங்க, ஏன் அநேக விதத்துல பெந்தகோஸ்தா என்ன செய்ய நினைக்கிறாங்க, தேவ நீதி என்னன்னு தெரியாம அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறாருன்னு தெரியாம அவங்க சடங்குகள் மூலமா நற்கிரியைகள் மூலமா காணிக்கை கொடுக்கறது மூலமா உபவாசம் செய்யறது மூலமா என்ன நினைக்கிறாங்க, நான் தேவனுக்கு முன்பதாக சரியா நிலையில் இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம் இந்த பரிசேயன் கதையை படிப்போம், Luke 18:9.
அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பம் என்று எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார்.
தங்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும், நீதிமான்னா கடவுள் என்ன பார்க்கும் போது என்ன பார்த்து சிரிக்கிறார், இஸ் வெரி ஹாப்பி வித் மீ, இஸ் எக்ஸைட்டட் வித் மீ, இப்படி ஒரு அழகான குழந்தையா, இப்படி ஒரு அழகான மனுஷனான்னு என்ன பார்த்து என்கிட்ட சரியா இருக்கான், தேவன் இடத்துல சரியா ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா அவங்க. எதனால அவங்க அப்படி நினைக்கிறாங்க,
இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன்.
என்ன சொல்றான் பாருங்களேன், அவன் தன்னை நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறான், தேவன் என்ன பார்த்து அவருடைய நியாயப்பிரமாணத்தை பாக்குறாரு, என்ன பாக்குறாரு, பார்க்கும்போது பர்ஃபெக்டா இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் போய் தேவாலயத்துல என்ன சொல்றான், தேவனே, நான் மற்றவர்கள் போல் இல்லை, நான் மற்றவர்கள் போல் இல்லை, ஆண்டவரே நீ என்ன பார்த்து சிரிக்கிற, நான் உன்னிடத்துல சரியா நிலை இருக்கிற, உன் கோபாக்கின என் தலைமையில இல்ல ஆண்டவரே, நான் எவ்வளவு நல்லா இருக்கிறேன் பாருங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் தன்னை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்,
வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்.
சரி, இது பாத்தீங்கன்னா ஆண்டவரே நான் மத்தவங்க போல இல்ல, அவன் விபச்சாரக்கார, இவன் குடிகார, இவன் திருட, அவனை மாதிரி எல்லாம் நான் இல்ல, நானு என்னவா இருக்கிறேன்னு பாருங்க. அதனால நான் என்னவா இருக்கிறனோ அதனால நீங்க என் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அடுத்தது நான் என்ன செய்யறனோ, நான் என்னவா இருக்கிறனோ நான் என்ன செய்யறனோ, இந்த ரெண்டு காரியங்களை வச்சு பார்க்கும் போது என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நான் என்னவா இருக்கிறேன், நான் மத்தவங்க மாதிரி இல்ல, நான் ரொம்ப பக்திமான், நான் ரொம்ப இதுமா, பாவம்லாம் நான் வெளிப்பிரகாரமா அப்படி செய்யறது இல்ல, ஆனா நான் என்ன கூட செய்யறேன்னா உபவாசம் பண்றேன், காணிக்க கொடுக்கறேன், அதனால நீங்க என் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. என்ன ஒரு கடவுளுக்கு முன்பதாக போய் நின்று இப்படி ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தைரியம் அவனுக்கு எங்க இருந்து வருது, எதனால வருது? நியாயத்திற்குள்ள போய் இப்படி சொல்ல முடியுமா? இப்போ மனுஷங்க அப்படி நினைச்சுக்கிறதுக்கு தைரியம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது தெரியுமா? தங்களை குறித்த அறியாம, தங்களுடைய இருதயம் பாவ நிலைய குறித்து கொஞ்சம் கூட அறிவில்லாத தன்மை. இப்ப பாரு பிரசங்கத்தெல்லாம் கேட்டு பாருங்க என்னுடைய அருமையானவர்களே, உங்க மேல் தேவன் எவ்வளவு அருமையா சந்தோஷமா இருக்கிறாரு தெரியுமா? நீங்கள் இந்த காணிக்கை கொடுக்கும் போது கடவுள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? அது கடவுள் உங்களை எவ்வளவு புன்னகையா பாக்குறாரு தெரியுமா? அது என்ன ஏற்படுத்துது அவனுக்கு? சுய நீதி. கடவுளை மேல சந்தோஷமா இருக்கிறார். ஏன் எவ்வளவு காணிக்கை கொடுத்து வச்சிருக்கிறேன், எவ்வளவு சபைக்கு அதை செஞ்சிருக்கிறேன், இதை செஞ்சிருக்கிறேன்றத நான் தன்னை குறித்த தன்னுடைய பாவத்தை குறித்த உணர்வே இல்லை அவனுக்கு. தன்னை குறித்து அறியாம இன்னொன்னு வந்து அவருடைய கடவுள் எவ்வளவு பரிசுத்தர்ன்றத அறியாம, அவர் எவ்வளவு பரிசுத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கானா, அவருடைய நியாயப்பிரமாணம் வந்து வெறும் தரமட்டமான வெளிப்பிரகாரமான காரியத்தை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வெளிப்பிரகாரமா நான் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. அதான் இயேசு வந்து அந்த மலை பிரசங்கத்துல உடைச்சார். என் பரிசேனே, நீ போய் என்ன நினைச்சிட்டு இருக்க, கடவுள் அவ்வளவு பெரிய கடவுளுக்கு முன்னாடி நீ பெரிய நீதிமான் நினைச்சிட்டு இருக்க, நீ காணிக்க கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டு நினைச்சிட்டு இருக்கியா, நீ ஒழுங்கா வெளியில ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனுக்கு நீ வயித்துல குத்தலன்னு சொல்லி நீ கொலைய செய்யலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஒருத்தனை பார்த்து கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லன்றத ஒருத்தனை பார்த்து சொன்னீன்னா மர்டர்னா என்ன? கடவுள் சிருஷ்டித்த ஒருத்தர், தன்னுடைய சாயல சிருஷ்டித்து பராமரித்து வர ஒருத்தர் மேல என் இருதயத்தின் முழுமையான வெறுப்பு, கசப்பு. அவங்க இல்லாம இருந்தாமே நல்லா இருக்கும்னு ஒரு நீ யூஸ்லெஸ் நீ சொன்னா நீ என்ன பண்ணிருக்க? நீ கொலை செஞ்சுட்டடா கடவுளுக்கு முன்பதாக, புரியுதுங்களா? ஒரு பொண்ணை பார்த்தாவே நீ பண்ணிட்டு இது. கடவுள் அவ்வளவு பரிசுத்தரா இருக்காரு, அந்த நியாய பிரமாணத்தின் உண்மையான அர்த்தத்தை இயேசுதான் எடுத்து சொன்னார். அப்பதான் பரிசேரே நீ நீதிமான் இல்ல கடவுளுக்கு முன்பதாக, நீ வெளிப்பிரகாரமா அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு தான் அதை வெளிப்படுத்தினார். அவன் என்ன நினைச்சுக்கிறான்? இப்படி ஒரு ஒரு அதான் நம்ம பாக்குறோம். ரெண்டு விதமான மனுஷர்களை பத்தி நான் சொல்லிட்டு வரேன். ஒருத்தனுக்கு கடவுளுக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன்றத குறித்து அக்கறையே இல்ல, கடவுள் கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல, அதனாலதான் அவன் சுவிசேஷம் என்னன்னே தெரியறது இல்ல. இன்னொருத்தருக்கு எப்படின்னா தங்க தேவ நீதியை குறித்து அறியாம இருக்கிறதுனால தங்க சுய நீதி கடவுள்கிட்ட சரியாயிடும் பாக்குறான். கடவுள் அவருடைய பரிசுத்தத்தை குறைவா இடப்போட்டு வெறும் வெளியில ஒழுங்கா இருந்தா ஒண்டி அது அப்படி இல்ல, அதை பாக்குறீங்களா? சரி, இது ரெண்டுதான் இதனாலதான் மனுஷனுக்கு இந்த கேள்வியை குறித்த முக்கியத்துவம் தெரியறது இல்ல. இயற்கையாவே மனுஷன் இந்த கேள்விக்கு இப்படித்தான் பதில் சொல்றது. ஒன்னு அக்கறை இல்ல, இன்னொன்னு சுய நீதிய சரியா பண்ணிரும். எவ்வளவு பேர் அப்படித்தான மனுஷங்களை ஏங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? நியாயத்தீர்ப்பு வரோம்னு சில பேர் தெரிஞ்சாலும் சந்தோஷமா வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நியாயத்தீர்ப்புல நான் பல தப்புங்க பண்ணிருக்கேன் தான், நான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறேன், எவ்வளவு நல்லவன், யாருக்கு என்ன அநியாயம் பண்ண, என்ன விட்டுருவாரு அவர். தங்க சுய நீதி மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள். ஆனா மனம் திரும்புற ஒரு மனுஷனுக்கு, இதோடு நம்ம முடிப்போம், மனம் திரும்புற மனுஷனுக்கு என்ன ஏற்படுகிறது? மனம் திரும்புற மனுஷன் நீதியை குறித்து என்ன நினைக்கிறான்? அவனுக்கு முதலாவது என்ன பாக்குறது? வேற பாக்குறான், பாவத்து குறித்த மெய்யான உணர்வு. அது எப்படி வருது? பாவத்து குறித்த மெய்யான உணர்வு, பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு வந்து நியாயப்பிரமாணத்தான் நம்ம கொடுக்குது. சரிங்களா? நியாயப்பிரமாணத்தின் அறிவு தான் நமக்கு பாவத்தை குறித்த மெய்யான உணர்வு கொடுக்குது. நான் கடவுளை பாக்குறேன், அவருடைய நியாயப்பிரமாணம் இதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த மலை பிரசங்கத்துல பாக்குறேன், வெறும் வெளியில செய்யற பாவம் மாத்திரம் இல்ல, என் உள்ளத்துல வருகிற ஒவ்வொரு உணர்வு முதல் ஆரம்பிக்கிற எண்ணங்க கூட கடவுள் பாக்குறாரு. என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறார், எவ்வளவு பரிசுத்தமா என்னை உண்டாக்குனார், ஆனா நான் எப்படி இருக்கிறேன்றத உணரும் போது இந்த ரெண்டு பைத்தியக்கார ஏமாற்றத்தை அவங்ககிட்ட இருந்து எடுத்துருது. ஒன்னு, அதை குறித்து இன்னுமே கேர்லெஸ்ஸா அவன் இருக்க மாட்டான், ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் சாட்டை வந்து அவனுடைய மனசாட்சி அடிக்குதுன்னு. நீ ஒரு பெண்ணை பார்த்தாவே கடவுள் என்ன பாக்குறாரு, அந்த நியாயப்பிரமாணம் வந்து வந்து அவன் சாட்டி அடிக்கும் போது அவனுக்கு மெதுவா என்ன ஆகுதுன்னா, அதை குறித்து அக்கறையே இல்லாத மனுஷன் வந்து இன்னுமே அதுதான் மிகப்பெரிய கேள்வி அவனுக்கு ஆயிருது. அவ்வளவு பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி நீதிமானா நிக்கிறது? புரியுதுங்களா? அவர் என்ன நியாயத்திற்க போறாரு, அவர் அவ்வளவு பரிசுத்தர், அவ்வளவு பெரியவராச்சே, அவருக்கு முன்பதாக நான் எப்படி நிக்கிறது? நான் சரி இல்லையே. அந்த கேர்லெஸ்னஸ் போது ரெண்டாவது அவருடைய நியாயப்பிரமாணத்தின் ஆழத்தை பார்க்கும் போது அவருக்கு அந்த சுய நீதி அது முன்னாடி நிக்காதுன்னு அவன் பாக்குறான். இது ரெண்டு பைத்தியகாரத்தானதும் நியாயப்பிரமாணம் எடுத்துருது. எடுத்துட்டு அவன் வந்து ரொம்ப முக்கியமா வாழ்க்கையில வர கேள்வி என்ன? நான் தேவனுக்கு முன்பதாக எப்படி நீதிமானா நிக்கிறது? மனம் திரும்புற ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப் அது, தெரியுங்களா? எப்படி ஓகே நான் பீ ரைச்சஸ் வித் காட். ஒரு யூத மாதிரி நான் பத்து கட்டளையே எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு தான் போல் நினைச்சுக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா? அந்த ஐஸ்வர்யவான் எப்படி நினைச்சான்? பத்து கட்டளையை கற்பனை கீழ்படினும் போது என்ன சொன்னான்? அதெல்லாம் சிறு வயதுல இருந்தே நான் பார்த்துட்டு வரேன், அதை குறித்து இல்ல. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒன்பது கட்டளையை கொடுத்த தேவன் பத்தாவது கட்டளை என்ன கொடுக்கிறாரு? பிறனுடைய காரியத்தை இச்சிக்காது இருப்பாயாக அவர் சொல்லும் போது ஒன்பது கட்டளை அவர் கொடுத்தாரு. ஒன்பது கட்டளை ஒருவேளை என் கை இச்சிக்காது, என் கால் இச்சிக்காது. இச்சிக்கிறது எங்க இருந்து வருது? என் இருதயம் இச்சிக்குது. என் இருதயத்தை கடவுள் பாக்குறாருன்றது பத்தாவது கட்டளை சொல்லி இருக்கிறாரு. அது தெரியாம நான் இருந்திருக்கிறேன்னு, என் சுய நீதியை கடவுள் வெளியில தான் பாக்குறாரு, என் இருதயத்தை பாக்கறது இல்லன்ற மாதிரி நான் வாழ்ந்திருக்கேனேன்னு சொல்லிதான் பாவத்தை குறித்த உணர்வு அவருக்கு ஏற்படுது. ஏற்பட்டு நியாயப்பிரமாணத்தின் நோக்கமே அதுதான். உங்களுக்கு தெரியுங்களா, நியாயப்பிரமாணம் கடவுள் எது கொடுத்தாரு? லா. ஃபங்க்ஷன் ஆஃப் த லாவே நம்ம எவ்வளவு பாவின்னு காட்டுறதுக்கு தான். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்புதான் நீ எப்படி கேர்லெஸ்ஸா இருக்கலாம்? அந்த கேர்லெஸ்னஸ் விரட்டுது, அக்கறை இல்லாததை விரட்டுது. இன்னொன்னு, சுய நீதி அதுக்கு முன்னாடி நிக்காதுன்றத நம்ம காமிக்கிறேன். இப்படி உணர்ற ஒரு மனுஷன் அவனுக்கு இருக்கிற பெரிய கேள்வி என்ன? அந்த தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி நீதிமானா இருப்பது? எப்படி நீதிமானா இருக்குதுன்னும் போதுதான் அப்படி ஒரு ஒரு டெஸ்பரேட் ஒரு நிலை அவனுக்கு வரும்போது தான் அவனுக்கு சுவிசேஷம் சுவிசேஷமா இருக்குது. அவனுக்கு தான் காஸ்பல். காஸ்பல் என்ன சொல்லி வருது? அவனுக்கு தான் சுவிசேஷம் ரொம்ப விசேஷமா தெரியும். புரியுதுங்களா இந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம்? அவனுக்கு தான் காஸ்பல் என்ன ரொம்ப முக்கியமா. அப்படி உணர்வு இருக்கிறவனுக்கு இயேசுடைய கதை வந்து ஏதோ ஒரு ஒரு பாட்டிங்க கதை இல்ல. புரியுதுங்களா? நிறைய பேர் சர்ச்சுங்கள் எல்லாம் ஏங்க இயேசுடைய கதையை குறித்து இன்ட்ரெஸ்டடா இல்ல? பழைய கதை அது. கிறிஸ்துமஸ் வரும்போதுதான் அவருடைய பிறப்பை பார்க்கணும், ஈஸ்டர் வரும்போதுதான் அவருடைய இறப்பை பார்க்கணும். அதை விட்டு இயேசுடைய கதையை குறித்து அக்கறையே இல்ல. ஆனா இந்த உணர்வு அந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? இயேசுடைய கதை. ஏன்? அந்த இயேசுடைய கதையில தான் தேவனுடைய எல்லையற்ற நீதி வெளிப்படுகிறது. தேவனுடைய எல்லையற்ற ஞானம் எங்க வெளிப்படுது தெரியுமா? இயேசுடைய கதையில தான். என்ன மாதிரி ஒரு சீரழிந்த செத்து போன அழிந்த பாவி வந்து அவ்வளவு பரிசுத்தமான கடவுளுக்கு முன்பதாக நீதிமானா நிற்கிறது எங்க வெளிப்படுது? இயேசுடைய கதையில தான் வெளிப்படுது. அந்த கதையில தான் தேவனுடைய எல்லையற்ற குணாதிசயங்களுடைய வெளிப்பாடு அந்த கதையில தான் நமக்கு தெரியுது. ஏ என்ன பாக்குறோம்? அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் வந்து பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். அவ்வளவு நீதி உள்ளவர் என்ன நரகத்துல தான் தூக்கி போடணும், அவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரு. அதனால என்ன ரட்சிப்பதற்காக இவ்வளவு சீரழிந்த பாவி அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக சரியான நிலையில நிற்கணும் என்பதற்காக அவர் என்ன செஞ்சாரு? ஒரு திட்டத்தை பண்ணார். என்ன திட்டம்? மனுஷன் அவன் ஒன்னும் செய்ய முடியாது. நான் இவ்வளவு பெரிய பரிசுத்த கடவுளா இருக்கிறேன், என்னுடைய பரிசுத்தத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது, என்னுடைய நீதி நியாயப்பிரமாணத்தை வளைத்து அவனை காப்பாத்த முடியாது. இப்படி ஒரு பரிசுத்த தேவன் இப்படி ஒரு பாவியை ரட்சிக்கிறதுக்கு அவர் ஏற்படுத்தின ஒரு வழிதான் இயேசுடைய கதை. அவருடைய ஞானத்துல அவர் ஒரு திட்டம் பண்ணார். என்ன திட்டம்? இப்படிப்பட்ட பாவியை ரட்சிக்கணும்னா அவனுக்கு எந்த தகுதியும் இல்ல, ஆனா எல்லையற்ற தகுதி உள்ளவர் வந்து என் நியாயப்பிரமாணத்தை திருப்தி பண்ணணும். திருப்தி பண்றது மாத்திரம் இல்லாம இவனுக்கு வரப்போற தண்டனையை அவர் அனுபவிக்கணும். அவருக்கு அவர் சாதாரணப்பட்டவரா இருக்க முடியாது. எல்லையற்ற தகுதி அவருக்கு இருந்தாதான், பெரிய வர்த் அவருக்கு இருந்தாதான் அவருடைய அடிப்படையில மத்தவங்களை நான் காப்பாத்த முடியும். அப்படிப்பட்டவர் எங்க இருக்கிறாங்க? யாரு எங்க தேட முடியும்? அதான் ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா உலகம் எல்லாம் தேடி பாக்குறாங்க. எங்க எங்க அப்படிப்பட்டவங்க எங்க? யார் இந்த முத்திரையை தொடுக்கிறதுக்கு பாத்திரம்? ஒருத்தரே தான், அவர் ஒருத்தரே தான். அதான் இயேசு கிறிஸ்து. அதுதான் அவருடைய அவதாரத்தை அவர் திட்டம் பண்ணி வெறும் மனுஷனா மாத்திரம் இருக்கக்கூடாது, மனுஷனாவும் இருக்கணும் தெய்வமாகவும் இருக்கணும். அப்படிப்பட்டவர் இந்த உலகத்துல வந்து 30 வருஷம் வாழ்ந்தார். 30 வருஷம் வாழ்ந்துட்டு அவரு ஞானஸ்தானம் தேவையா அவருக்கு? யாருக்கு ஞானஸ்தானம் தேவை? பாவிக்கு தான் ஞானஸ்தானம் தேவை. ஆனா பாவியுடைய இடத்துல தான் இருப்பத அதை கூட அறிந்து எல்லா நீதியும் நிறைவேறட்டும்னு சொல்லி அவர் போய் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வராரு. அந்த எல்லையற்ற தேவன் யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்களேன், அவர் கண்களுக்கு ரொம்ப பரிசுத்தர், எல்லையற்ற பரிசுத்தம் இல்ல. அவர் போய் ஒருத்தரை பார்த்து இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் எனக்கு சரியான நிலையில நிற்கிறாரு, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை பாக்குறேன், இவரை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பர்ஃபெக்டா நிறைவேற்ற ஒருத்தரை நான் பாக்குறேன்னு அவர் சொல்றது. காரணம் என்னன்னா 30 வருஷம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து சாதாரணப்பட்டதல்ல. அல்லையற்ற தேவனே பார்த்து மெச்சித்துக் கொள்ற அளவுக்கு பரிசுத்தம், ஒரு துளி உள்ளத்துல கூட இருதயத்துல கூட ஒரு துளி இச்சை வந்தது இல்ல அவர் மனசுல, ஒரு துளி பாவம் பார்த்தது இல்ல அவரு வாயில. அவ்வளவு பர்ஃபெக்டா அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். எதுக்காக? அவருக்காகவா? இல்ல, மற்ற பாவிய ரட்சிக்கிறதுக்காக. அப்பேற்பட்டவரை பிடிச்சிட்டு போய் சிலுவையில அடிச்சு தொங்க விடுறாங்க. தொங்க விடும் போது அவர் கத்துறாரு, வேதனையில கத்துறாரு, ஏ என்ன கைவிட்டீரன்னு. அதுக்கு பதிலே காஸ்பல்ல இல்ல. எங்க தெரியுமா இருக்கு பதில்? நிருபங்கள தான் இருக்கு. ஏன் தெரியுமா கடவுளுக்கு பதிலே கொடுக்கல? ஏன்னா அவர்ல வந்து உங்களையும் என்னையும் பார்த்தார். அவருடைய வித்தை எல்லாம் கிறிஸ்துவ பார்த்தார். நான் நரகத்துல போனோம், ஐயோ முரளி நரகத்துல போனோமே, அருண் நரகத்துல போனோமே, அருள்தாசர் நரகத்துல போனோமே, அவங்களுடைய தண்டனைய அவங்கள சிலுவையில கிறிஸ்துவில என்ன பார்த்தார், என்ன பார்த்ததுனால அவருடைய நீதியின் கைய கொண்டு வந்து எனக்கு நரகத்துல கொடுக்க வேண்டிய தண்டனை எல்லாம் அவரு கொடுத்தார். அவர் எல்லையற்ற நபரா இருப்பதுனால அந்த தண்டனை எல்லாம் சில நேரங்கள்லயே அதை விழுந்தினார். விழுங்கிட்டு அவர் பார்த்து பிதா பரலோகத்துல இருந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்தாச்சு. இனிமே முரளி வந்து நியாயத்தீர்ப்புல நின்னா அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்க முடியாது, எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுட்ட, அவன் வாழ்க்கைய முழு வாழ்க்கையே பார்த்துட்டான், செய்யற தப்புங்கெல்லாம் பார்த்துட்டோம், எல்லா தண்டனையும் அதுக்கு எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுட்ட, போதும்ப்பா முடிஞ்சுப்பா அப்படின்னோடனே பிதாவே ஓகே அப்படின்னு சொல்லி முடிந்ததுன்னு சொல்லி தன் உயிரை விட்டு 3வது நாள் உயிர் தெளிந்து பரலோகத்தில் ஏறெடுத்து கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? இந்த கதையெல்லாம் என்னத்துக்கு? ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? என்ன மாதிரி ஒரு பாவி நியாயத்தீர்ப்புல போய் நிற்கும் போது அவ்வளவு பெரிய பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக அவர் என்ன பார்த்து முகமுகமா பார்த்து நீதிமானே பரிசுத்தவானேன்னு சொல்ற அளவுக்கு உன்னில ஒரு குற்றமும் என்ன பார்க்க முடியல, ஒரு தப்பும் என்னால பார்க்க முடியல. அதுக்கு தான் இது சுவிசேஷம், புரியுதுங்களா? நீதிய குறித்து பணம் திரும்புதல் என்றது வந்து தேவனுக்கு வித்தியாசமான எண்ணம் மாத்திரம் இல்ல, பாவத்தை குறித்து சுயத்தை குறித்து மாத்திரம் இல்லாம நீதியை குறித்து எனக்கு வித்தியாசமான எண்ணம் ஏற்படுகிறது. என்னுடைய எண்ணம் என்ன? இன்னுமே அது குறித்து கேர்லெஸ் ஆன எண்ணம் இல்ல, அது என்னுடைய சுய நீதியை நான் ஏற்படுத்துகிறவனாக இல்ல. என்னுடைய நீதி எல்லாம் எங்க இருக்குது? இயேசுல இருக்கு, இயேசுல இருக்கு. அதான் அந்த மெசேஜை வச்சுதான் பவுலு தாங்க முடியாத பெருமையிலையும் சந்தோஷத்துல என்ன சொல்றாரு? ஒரு சுவிசேஷம் எனக்கு இருக்குது, அதை குறித்து நான் வெக்கப்படேன். ஏன்? அதில் தேவ நீதி, நம்மள மாதிரி மனுஷருங்க அந்த பரிசுத்த தேவன் வரப்போற நியாய தீர்ப்பு கொடுக்க போற தேவனுக்கு முன்பதா நம்ம எப்படி போய் தைரியமா நின்று நியாய தீர்ப்பு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியும்? அந்த மெசேஜ் என்கிட்ட இருக்கு, அதை குறித்து நான் ஏன் வெக்கப்படணும்? அந்த மெசேஜ் இருக்கு, அதை குறித்து தான் நம்ம பேசணும். மத்தத குறித்து அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பவுல் உன்னுடைய அனுபவத்தை பத்தி பேசு, பவுல் உன்னுடைய திறமைய பத்தி பேசு, நீ எவ்வளவு பெரிய ஆளுன்றத பேசு. அதெல்லாம் என்ன சொல்றாரு? துப்பா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டங், டங்னா என்ன தெரியுங்களா? சாணி, அசிங்கமான சாணின்னு அர்த்தம். அதெல்லாம் பவுல் உன்னுடைய அனுபவத்தை பத்தி பேசு, அதை பத்தி பேசு. கிறிஸ்துவில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விட்டு வேற எதை குறித்து நான் பேச மாட்டேன்றார். ஏன்? இது ஒண்ணுதான் என் வழி, இது ஒண்ணுதான் நம்ம பேசணும், மத்ததெல்லாம் சாணி. அதனாலதான் அவருடைய கதையை தான் நம்ம படிக்கணும். இது ஒண்ணுதான் நம்மள நியாயத்தீர்ப்புல இருந்து காப்பாத்த போகுது, இது ஒண்ணுதான் என்ன நீதிமான நிக்க வைக்க போகுது, மத்ததெல்லாம் சாணி. அதுதான் அவருடைய கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி நீதிமானா நிற்பேன்ற பாவத்து குறித்த உணர்வு வந்தவனுக்கு தான் அந்த கதையினுடைய முக்கியத்துவம் தெரியும். மத்தவனுக்கெல்லாம் அது பழைய கதை, மத்தவனுக்கெல்லாம் அதை குறித்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. புரியுதுங்களா? என்னுடைய பாவத்தை, எனக்காக என்னுடைய சார்பில் கிறிஸ்து தெய்வம் மனிதனா வந்து, மனிதனா தெய்வமா வந்து 30 வருஷம் இந்த பாவ உலகத்துல எப்படி வாழ்ந்து எனக்காக நீதியை சம்பாரிச்சுச்சு, அந்த நீதியை எனக்கு கொடுக்கணும்னு சம்பாரிச்சுச்சு. நான் செஞ்ச, நான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற பாவ வாழ்க்கை தண்டனை, என்னுடைய பாவங்களுக்கு தண்டனை அவர் ஏத்துக்கிறதுக்கு சிலுவையில மறைத்தாரு. அதை விட பெரிய கதை நமக்கு என்னங்க வேணும்? வாழ்க்கையெல்லாம் அதான பெரிய கதை. அதான் ரோமர் 2:5-3 எல்லாம் இதை பத்தி தாங்க சொல்லுது. தேவ நீதி, தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறாரு. இது என்ன ஆகுது? இப்படிப்பட்ட பாவி மனம் திரும்பி இயேசு சுவிசேஷத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவ நம்பும் போது என்ன நடக்குது தெரியுங்களா? அவன் இயேசுவோடு இணைக்கப்படுகிறான். ஆதாம்ல நம்ம எப்படி இணைக்கப்பட்டிருந்தோமோ இவன் இயேசுவோடு இணைக்கப்படுகிறான். இயேசுவோடு இணைக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, பிதாவை அப்போ அவன் நின்றுகிட்டு ஆராதனை நம்ம வரோம். எவ்வளவு குறைவு இருக்கு நம்ம ஆராதனையில? சரியான மனநிலையில வரோமா? சரியான நிலையில இல்ல. ஆனா வந்து இயேசுக்குள்ள நான் வரும்போது, பிதாவே என்னை பார்த்து நீ சிரிக்கிறன்னு எனக்கு தெரியும், என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறன்னு எனக்கு தெரியும். ஏ, என்னை பார்க்கும்போது என்ன உன்னுடைய குமாரன்ல பாக்குற, என்னுடைய குறைகளை நீ பார்க்கல, பரிபூர்ணமா அவர் வாழ்ந்தாரு, பரிபூர்ணமா அவர் இருந்தாரு, அதுல என்ன பாக்குற, என்னை பார்த்து சிரிக்கிற தெய்வமே. ஏன் என்னால இல்ல, இயேசுனால, இயேசு எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாருன்றதுனால. அதனாலதான் இந்த பாவி வந்து இன்னுமே அவன் வாழ்க்கையில வந்து அவன் எவ்வளவு மனம் திரும்பி பாவத்தை வெறுத்து சுயத்தை வெறுத்து கடவுளை குறித்து வித்தியாசமான எண்ணெயில வாழ்ந்தாலும் அவன் பரிசுத்தத்துல எவ்வளவு வளர்ந்துகிட்டு போவான் தெரியுங்களா? ரொம்ப ஓலியா வளர்ந்துகிட்டு போவான் மனம் திரும்புதல் ஆனதுனால. ஆனா ஒருபோதும் தன்னுடைய பரிசுத்தத்தினால அவன் பரலோகத்துக்கு போவான்னு நினைக்கவே மாட்டான் தெரியுங்களா? தன்னை பாவியா தான் எப்போ பார் பாத்துக்கிட்டே இருப்பான், தன்னை சீரழிந்தவன் தான் பாத்துட்டு இருப்பான். நான் பரலோகத்துல இருக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? எனக்காக சிலுவையில கிறிஸ்து செஞ்ச காரியம். அதான் சாட்சியில நம்ம கூப்பிட்டு கேட்கும் போது உங்க சாட்சியை சொல்லுங்கன்னா, ஏங்க நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஏங்க நீங்க பரலோகத்துக்கு போறீங்கன்னா அவனுடைய ஒரே பாஷை என்னதா இருக்குமா இருக்கும்? நான் அதை செய்து விட்டேன், நான் இதை பண்ணி விட்டேன்லாம் இருக்காது. என்ன தெரியுமா? அதனாலதான் கிறிஸ்து உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார், அதான் மனம் திரும்புதல். உங்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு அவன் பார்க்கும் போது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், 30 வருஷம் எனக்காக வாழ்ந்து எனக்கு ஒரு நீதியை சம்பாரிச்சு கொடுத்திருக்காருங்க, என் தண்டனை அவர் ஏத்துக்கிட்டாருங்க, அவர் சிலுவையில தொங்குனாருங்க, நான் தொங்கணும், நான் நரகத்துல நித்தியமாலாம் வருத்தப்பட வேண்டியது, தெய்வமாக சிலுவையில வந்து மனிதனாகவும் தெய்வமாகவும் என் தண்டனை அவர் ஏத்துக்கிட்டார். அவன் சாகுற வரைக்கும், அவன் மரண படுக்கையில படுத்திருக்கும் போதும் அவன் ஏன் பரலோகத்துக்கு போறான்னா, அவன் எவ்வளவு நல்லா வாழ்ந்தான்றது அவன் பார்க்கவே மாட்டான், நல்லாதான் வாழ்ந்திருப்பான் மனம் திரும்பினத. அவன் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே காரணம் என்ன? கிறிஸ்து எனக்காக என்ன செய்திருக்கிறார். அதனாலதான் இதனோட அழகான அடையாளத்தை எங்க பாக்குறோம் தெரியுங்களா? அதான் பாட்டுங்க, நம்ம வர பாட்டுங்கல என்ன வருது? மை ஹோப் இஸ் பில்ட் ஆன் நத்திங் லெஸ், ஜீசஸ் பிளட் அண்ட் ரைச்சஸ்னஸ். என்ன தமிழ் எப்படி வருது? என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மா பாவியான என்னை ரட்சித்தார். இதுதான் என்னுடைய அஸ்திபாரம், கிறிஸ்து எனக்கு ரத்தம் சிந்தி என்னை ரட்சித்தார். அதான் என்ன வேற அஸ்திபாரம் என்ன இது போட்டிருக்கல, மண்ணு. வேற அஸ்திபாரம் மண்ணு, வேற எதுலையுமே நம்ப மாட்டான் அவன் மனம் திரும்பினவன். இது அழகா நம்ம கெட்டகுமாரன் கதையில பார்க்க முடியும். அவன் வரான் திருப்பி, எப்படி வரான்? பன்னி தொட்டியை விட்டு வரான், சுயத்தை வெறுத்து வரான் இல்லைங்களா? சுயத்தை வெறுத்து, எங்க அப்பாவை எவ்வளவு மோசமா நான் ட்ரீட் பண்ணிருக்கேன்னு பார்த்து, எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செஞ்சிருக்கேன்னு பார்த்து, சுயத்தை வெறுத்து அவன் திரும்பி வரான். திரும்பி வந்த அவன் அப்பா என்ன சொல்றாரு? இவ்வளவு அசிங்கமா இருக்கிய, இவ்வளவு மெலிஞ்சு போனியே, போய் நல்லா கழுவி, நல்லா சர்ஃப் போட்டு கழுவுங்க, அவன கழுவி கூட்டு வாங்க நான் சொன்னாரு. இல்ல, என்ன பண்ணாரு? வெறும் திரும்பி தாங்க வந்தான் அவன். கடவுள் 10, நம்ம மனம் திரும்பி கடவுள் பக்கம் திரும்பும் போது இது செய்யணும் 10 காரியம் அவர் சொல்றது இல்ல தெரியுங்களா உங்களுக்கு? நீ பர்ஃபெக்டா வரணும், அதை செய்யணும், இதை செய்யணும், உபவாசம் செய்யணும், இல்ல அதெல்லாம் அவர் சொல்றது இல்ல தெரியுமா? தேவனை துக்கப்படுத்திருக்கேன்னு பார்த்து, பாவத்தை குறித்து வெறுப்பு வந்து, சுயத்தை வெறுத்து நான் திரும்பி வரும்போது அவர் ஓடி வந்து, நான் இவ்வளவுனா என்ன சொல்லிக்கிட்டு, நம்ம பாவத்தின் விளைவுகள் நம்ம உடம்புல இருக்கு, அவன் துணியில இருக்கு. ஏன் பண்ணிய மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், பண்ணிக்கு சாப்பாடு போட்டிருந்தான், ஏன்னா சோட்டு கூட்டு சோட்டு கோட்டா போட்டு வந்திருப்பான் அவன். அசிங்கமா வந்திருக்கான், நாத்தம் பிடிச்சவன், அவலட்சணமா இருக்கான். அவனுக்கு என்ன பண்ண சொல்றாரு தெரியுங்களா? என்ன பண்ண சொல்றாரு? ஒரு புது அங்கிய கூட்டு வந்து போடுங்க, எடுத்துட்டு வந்து போடுங்க. புது அங்கி, ஏன் தெரியுமா? அந்த அங்கி நம்மளுடைய பாவத்தின் விளைவுகள், நம்ம உடம்புல இருக்குது, துணியில இருக்கு, நாத்தம் அடிக்கிறோம், மோசமா இருக்கிறோம், அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு அங்கிய போடுங்க. ஒரு பத்து காரியம் நம்மள செய்ய சொல்றது இல்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி திரும்பி வரும்போது. ஆனா இவரு அங்கிய தூக்கிட்டு பன்னி தொட்டிக்கு ஓடல, பன்னி தொட்டிலேயே போட்டுடுற அவனுக்கு இல்ல, அவன் பன்னி தொட்டியை விட்டு வரான், அப்பதான் போடுறாரு. அவன் திரும்புறான், பெர்ஃபெக்டா இல்ல, அவன் திரும்புறான். ஐயோ இப்படி நடத்திட்டேன் கடவுளை, பாவம் இப்படி செஞ்சு பாவத்தை குறித்த துக்கத்தோடு சுய வெறுப்போடு திரும்புறான், தேவன் பக்கம் வரான். ஓடி வந்து புது அங்கிய போடுங்க. என்ன அந்த அங்கி? அந்த அந்த அதிகாரத்துல அதுக்கு சொல்லப்படல, அந்த அங்கியே ஒரு கதையா சொல்லப்படுது. ஒரு உதாரணம் நான் எடுத்து பயன்படுத்துறேன். என்ன தெரியுமா அந்த அங்கி? பரிபூர்ணமான இயேசு கிறிஸ்துவுடைய நீதி. இன்னுமே கடவுள் என்ன பார்க்கும் போது, நான் போயிட்டு வந்துட்டேனே, பாவம் செஞ்சுட்டு வந்துட்டேனே, இவ்வளவு மோசமா இருக்கிறேன்னு பார்க்க மாட்டாரு. அந்த அங்கியில கவர் பண்ணி, ஐயோ எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்குதே, என் புள்ளேன்னு தான் பார்ப்பார். இயேசுவை பார்த்த மாதிரி தான் என்ன பார்க்கறது. இன்னுமே என்ன ஒரு சுவிசேஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய நிலைக்கெல்லாம் இயேசு எப்படி பெர்ஃபெக்டா இருந்தார், நியாய தீர்ப்புல இயேசு போய் நிக்கிற மாதிரி நம்மளை பார்ப்பார். ஒரு பரிபூர்ண, ஒரு தப்பம் செய்யாதவன் மாதிரி நம்மளை பார்ப்பார். அப்படிதாங்க கடவுளுடைய நீதி தான், அப்படிதான் நம்மளை மாத்த முடியும். இதான் சுவிசேஷம். திரும்பி வரும்போது அவர் செய்யறது. ஏன்னா சுவிசேஷம் தான், ஒரு பாவத்தை குறித்த பரிசுத்தாவி ஒரு மனுஷனை குற்றப்படுத்தும் போது அவனுக்கு வர முக்கியமான கேள்வி இந்த கேள்விதான். இந்த கேள்வியை கொடுத்து கேர்லெஸ்ஸா இருந்தான் இவ்வளவு நாள். அவன் சுய நீதியை ஒருவேளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கணும்னு பாக்குறவன். ஆனா மனம் திரும்புதல் ஏற்படும் போது நீதியை கொடுத்து வித்தியாசமான எண்ணம் வருது. ஏன் அவர் அவ்வளவு பெரியவர், அவன் எவ்வளவு பாவியா இருக்கிறேன்னு இந்த வேர் இருக்கிறதுனால தேவன் ஏற்படுத்தின நீதியை ஏற்றுக்கொள்ற நிலையில அவன் வரான். இனிமே தேவன் கொடுக்கிற நீதியை நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையில அவன் வரான். வந்து அவன் இந்த உலகத்திலேயே ரொம்ப தாழ்மைப்படுத்துற காரியம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். நான் திரும்புறேன், திரும்பி வெறுத்து வருகிறேன். வந்த உடனே கடவுள் என்கிட்ட, நீ அது பண்ணிட்டு வா, கழுவிட்டு வா, இதுல அசிங்கமா இருக்கிறேன், அவலட்சணம் பிடிச்சவனா இருக்கிறேன், பண்ணி மேய்ச்சிட்டு வந்திருக்கேன், பாவத்தின் விளைவுகள்லாம் எனக்குள்ள இருக்கு, என் மைண்ட்ல இருக்கு, அப்படியெல்லாம் நான் வந்திருக்கேன் அசிங்கமா. அவர் உடனே என்ன இயேசு மாதிரி அவர் பாக்குறாருன்னா, அது எவ்வளவு நம்மளை தாழ்மைப்படுத்துற காரியம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன, நான் யாரு, நான் என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், எவ்வளவு மோசமெல்லாம் செஞ்சுட்டு, என்ன போய் இயேசு மாதிரி பாக்குறியேன்னும் போது நம்ம ரொம்ப தாழ்மைப்படுத்துற ஒரு காரியம். அந்த கெட்டகுமாரன் சொன்னானா, இல்ல நான் கொஞ்சம் கழுவிட்டு வரேன், அசிங்கமா இருக்கிறேன் சொன்னா, இல்ல அப்படியே நிக்கிறான். அவர் ஷால் போத்துற பார்த்துட்டு, என் நேசகுமாரன் பர்ஃபெக்டா இருக்கிறேன், இப்போ பர்ஃபெக்டா இருக்கிறேன். இன்னுமே அவன் வந்து யோசிச்சு பாருங்க. இன்னுமே அவன் வாழ்க்கையில மனம் திரும்பி வந்த மனுஷனை கடவுள் பாக்குறது அப்படித்தான். வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது இயேசு பாக்குற மாதிரி பாக்குறாரு. அவன் நியாய தீர்ப்புல வந்து நிக்கும் போது தேவனை கண்ணுக்கு நேரா பார்த்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, எந்த குற்றம் அது இல்லாம பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுகிறான். எவ்வளவு பெரிய சுவிசேஷம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு தாங்க தெரியும் அது எவ்வளவு பெரிய சுவிசேஷம். இன்னுமே அவனுக்கு வாழ்க்கையில, அந்த கிட்டகுமாரனுக்கு இன்னுமே வாழ்க்கையில இருக்கிற பாட்டு என்ன தெரியுமா? Amazing grace. என்ன ஒரு கிருபை இது, என்ன ஒரு கிருபை. என் பாவத்தை உணர்ந்த மனுஷன், கடவுள் எவ்வளவு பரிசுத்தர்னு உணர்ந்த மனுஷன், இது ரெண்டையும் சரி பண்ண முடியாத ஒரு நிலையில நான் இருக்கும்போது கடவுளே இறங்கி என்ன போய் அவர் நிலைக்கு நிக்க வச்சு தன் குமாரன் மாதிரி அவருடைய குமாரன்ல எனக்கு செஞ்சிருக்கிறாரேன்னு பார்க்கும்போது அவன் பாட்டெல்லாம் இன்னுமே அமேசிங் கிரேஸ் தான். என்ன அப்படி பாக்குறாரே கடவுள். அதான் சிலுவையை அன்றி வேற எதை குறித்தும் நான் பெருமை பாராட்ட மாத்தேன்னு பவுல் சொல்றார். சரி நம்ம முடிப்போம். ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் முடிக்கிறேன். தேவனுக்கு முன்பதாக நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை கேட்டுக்கணும், நீங்க ஒரு சரியான நிலையில இருக்கீங்களா? ஆர் யூ ரைட் வித் காட்? உங்க மனசாட்சி கடவுள் இன்னைக்கு பார்த்து என்ன புன்னகையோடு சிரிச்சு என் மேல அருளா இருக்கிறாரு, என் மேல ஆசையா இருக்கிறாரு, நான் அப்ரூவ் பண்றாரு அப்படின்னு ஒரு ஒரு மனசாட்சி உங்களுக்கு சொல்லுதா? ஜட்ஜ்மெண்ட் வரப்போது, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வரும்போது நான் தேவனுக்கு முன்பதாக போய் நிற்கும் போது என்னுடைய பாவங்களை அவர் பார்க்க மாட்டார். ஏன் பார்க்க மாட்டாரு? என் பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அவர் பார்க்க மாட்டார். ஏன்? ஆல்ரெடி என்னுடைய பாவங்களை கிறிஸ்துல பார்த்துட்டார். கிறிஸ்துல நான் பார்த்திருக்கேன் என் பாவங்களை. நீங்க சொல்ல முடியுமா நான் செஞ்ச தப்புகளை எல்லாம் எங்க பார்த்திருக்கேன்? கிறிஸ்துல நான் பார்த்திருக்கேன். அவர் அதுக்கு தண்டனை ஏற்றுக்கொண்டதை நான் பார்த்திருக்கேன். அதை பார்த்த தேவன் வந்து என்ன நீதிமானா பார்க்கிறார் இப்போ அப்படின்ற ஒரு உங்க மனசாட்சி சொல்ல முடியுமா? கடவுளுடைய புன்னகை உங்க வாழ்க்கையில இருக்கா? அப்படி இல்ல, எனக்கு அப்படி இல்ல அப்படின்னு நீங்க ஒரு வேளை சொன்னீங்கன்னா 1008 காரியங்கள் செய்ய வேண்டியது இல்லைங்க. ஒரே காரியம்தான், ஒரே காரியம்தான். என்ன தெரியுமா? திரும்பி, இதை குறித்து எல்லாம் திரும்பி இயேசு மேல ஏறி உக்காந்துக்கணும். இயேசு மேல நம்மள முழுசா போட்டுடணும். விசுவாசமா என்ன தெரியுங்களா? போய் அப்படியே படுத்துடணும் அவர் மேல. அவர் போய் புடிச்சுக்கணும் கெட்டியா. இன்னமே உன்னைய என்னையும் பிரிக்க முடியாதுன்னு புடிச்சுக்கணும். அதான் விசுவாசம். புரியுதுங்களா? கடவுள் என்ன தனியா பார்த்தாருனா போச்சு. நானு ஐயோ நரகத்துல தூக்கி மெரிக்கத்தான் போறாரு. இன்னுமே என்ன கடவுள் தனியா பார்க்க கூடாதுன்னு இயேசுல போய் ஒட்டிக்கணும். அவர்கிட்ட ஒன்னா ஆயிடணும். அதான் விசுவாசம். இன்னமே கடவுள் என்ன பார்த்தா, பிதா என்ன மேல இருந்து பார்த்தாருன்னா இயேசுக்குள்ளதான் பார்க்கணும், என்ன வெளியே பார்க்க கூடாது. அதான் விசுவாசம். இயேசு கிட்ட வந்துடலாம் நீங்க. இதான் சுவிசேஷம். திரும்பி பாவத்தை குறித்த துக்கம், கடவுளை எப்படி நடத்திருக்கோம், சுய வெறுப்போடு இன்னமே என்னல என்ன பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்ன பாக்குறதுக்கு விருப்பம் இல்லை, இயேசு கிட்ட போய் ஒட்டிக்கிறது, அவர் மேலே ஏறி உட்காந்துக்கிறது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இன்னமே அவரு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது, இனிமே அவரு தான் எனக்கு எல்லாமேன்றதுதான் விசுவாசம். அப்படி இயேசு பக்கம் வந்துடும் போது, தேவன் நம்மளை பார்க்கும்போது நமக்கு உண்மையாவே அந்த இயேசு மேல வர விசுவாசம், அப்படி வர விசுவாசம் மனசாட்சியில பெரிய சமாதானத்தை கொடுக்குது. இனிமே என்னுடைய பாவத்துக்கெல்லாம் தண்டனை இயேசு வாங்கிட்டார். இன்னமே கடவுள் என்னை அப்படி பார்க்க மாட்டார். அதுதான் சிம்பிளான காரியம். பிதா என்னை பார்க்கும் போது இயேசுக்குள்ள என்னை பார்க்கிறாரு. இல்ல அதை குறித்து எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. தேவன் என்னை பார்த்து சிரிக்கிறாரா, தேவன் என்னை குறித்து அக்கறையா இருக்கிறாரா அப்படின்றத குறித்து எந்த அக்கறையும் எனக்கு இல்லாம இருந்துச்சுன்னா உங்களை பார்த்து ஐயோன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. தேவன் எல்லோரையும் நியாயம் தீர்க்க போறாரு. நான் உன்னை எப்படி உண்டாக்குன, என்ன கற்பனைகளை கொடுத்த, நீ எப்படி இருக்க, அதை வச்சுதான் நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. அப்படி ஒரு அந்த நிலை, அந்த உணர்வு இல்லாம நம்ம ஒரு கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா அந்த ஒரு சோம்பேறித்தனம், அந்த ஒரு தூக்கத்துல இருந்து தேவன் தான் உங்களை எழுப்பணும். எழுப்பி அசைச்சு படால் கிடால் நடிச்சு எழுப்பணும். ஏன்னா அந்த தூக்கம் தான் உங்களுக்கு நரகத்துல போய் தள்ள போகுது. தேவன் இடத்துல நியாயத்தீர்ப்பு டைம்லயும் சரி, இன்னைக்கும் சரி, நான் சரியான நிலையில இல்லாத மனுஷனா இருந்தேன்னா நரகத்துக்கு தான் போகப்போறேன். அதுல இருந்து தேவன் தான் நம்மளை எழுப்பி அவருடைய சமாதானம் நம்மளுக்கு கொடுக்கட்டும். அந்த கிருபை நமக்கு மத்தியில் வேலை செய்து நீதியை குறித்த வித்தியாசமான எண்ணம் தேவன் நமக்கு ஏற்படுத்தும்.